ప్రజా ప్రతత్వాచే అమృతన్ను విద్వాన్ அரியம் சுவாமி எழுதியாச்சு, சுவாமி எழுதியாச்சு. அரிய அரியன்தாசன் ஆரம்பிச்சுக்கலாம்.
ஆரம்பிச்சிடலாமா? அரியா வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்ம தரதீர் ஹரிங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुणार्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादयोगेश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् अस्मद्गुरुपरमगुरोऽन्यदिवरपोन्नोदयामुनोराहमोपद्मविलोचनं मुनिवरं नाथं जडद्वेषणं सेनेशं श्रीनिधिरासगचरं नारायणं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् उपवीरिनमोद्भवपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् आलर्दवम्बुयद्दिरुन्दतेनरुन्दीन्नगल् अल्गुलासैन्दसैन्दनडैकोलाददनमिनोः நலம் தவிர்ந்ததால் அதன் கொல் நாவின் வீர் இழந்ததால் நாவணங்கு நாதர் தந்த நாவின் வீர் இழந்ததன் சலம் தவிர்ந்து வாது செய்து சாடி முண்டமிண்டரை சரிவிலேனனக்கனை துரைத்த வேதி ராசரதம் வலந்தருங்கை நாயனார் வளைக்கு செய்த கீர்த்தியால் வாரி பாலதாமரென்று மாசில் வாழி வாழியே மாசில் வாழி வாழியே நம் சுவாமி தேசிகனுடைய திவ்ய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வரோம். நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையை நமக்கு என்று ஆச்சாரிய பரம்பரையாக விசேஷமாக ஆக்கி வைத்தவர் சுவாமி தேசிகன் தான். நமக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுத்தவர் சுவாமி தேசிகன். தேசிகன் என்றாலே ஆச்சாரியன் என்று ஒரு அர்த்தம், காட்டி கொடுத்தவர் என்றும் ஒரு அர்த்தம். திசதி இது தேசிகா என்றால் திசதி கொடுக்கிறவர் என்றும் அர்த்தம், காட்டுகிறவர் என்றும் அர்த்தம், ஆச்சாரியர் என்றும் அர்த்தம். இப்படி எல்லா அர்த்தமும் பொருந்தி இருக்கக்கூடியதான இந்த தேசிக சப்தத்துக்கு பரிபூர்ண அர்த்தமாக இருந்தவர் சுவாமி ரகமாந்த மகாதேசிகன் மட்டும்தான். சுவாமி தேசிகனால்தான் நமக்கு பெருமாளையும் தெரியும், சுவாமி தேசிகனால்தான் தாயாரையும் தெரிஞ்சுண்டோம், சுவாமி தேசிகனால்தான் நமக்கு நம்மாழ்வாருடைய வாஸ்தவமான பெருமை, நம் ஆச்சாரிய பரம்பரையினுடைய பெருமை எல்லாமே. தேசிகனுக்கு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கிற ஒவ்வொரு ஆச்சாரியாலையும் நினைக்கச்சுவையெல்லாம் பெருமை பொங்கிறது. அந்த பெருமையிலே தன்னை மறந்து கர்ஜிக்கும்படியானதான ஒரு சந்தோஷத்தை அடைகிறார் சுவாமி. நம்மாழ்வாரை ஸ்மரிக்கும் போது ஒரு சமயம் சாதிக்கிறார் பரமத பங்கத்தில், குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர். குறுகையில் வந்து கொழுப்படக்கிய திருக்குருகூரிலே வந்த பதரிச்சம் ஆரண்யன் நம்முடையான உயர்ந்ததான பிரபந்த சந்தான கூடஸ்தனான நம்முடைய ஸ்ரீ நம்மாழ்வார் அவர் சத்ருக்களுடையதான கொழுப்பு என்ன அடக்கி வச்சுட்டார் அவர். குறுகையில் வந்து கொழுப்படக்கிய நம்மாழ்வார் வந்து மற்றவாளுடையதான கொழுப்பெல்லாம் அடக்கினார். வைஷ்ணவத்துக்கு துவேஷியா இருக்கக்கூடிய வாடிய கொழுப்பெல்லாம் மொத்தத்தையும் அடக்கின நம்மாழ்வாரை நாம் அனுசந்தானம் பண்ணி நம்மாழ்வார் வழியிலேயே நாமும் மற்றவாளுடைய கொழுப்பு அடக்கும்படியானதான அந்த சாமர்த்தியத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் பெற்றுக்கிறோம் என்று காட்டுறாருங்க. குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி தந்த குறிப்பில் வைத்தனர் என்றார். நாதமுனிகளை பாவிச்சுக்கும் போது சொன்னார், ஆளு காலம் வளம் புரிய நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதொழுவோம் நமக்கு ஆர் நிகர் நான் இலத்தே மூளும் தவநெறி மூட்டிய. சரணாகிரி ஆகிறது ஒரு பெரிய தபஸு, இது ஒரு பெரிய தபோ மார்க்கம். அந்த தபஸு காயக்லேசம் உண்டு, அன்ன ஆகாரம் கிடையாது, எத்தனையோ சிரமங்கள் உண்டு, ஆசனங்கள் உண்டு, பிராணாயாமங்கள்லாம் உண்டு, இப்படியெல்லாம் தபஸ்ன்னு சொல்லுவா. அந்த தபஸ் எல்லாம் காட்டிலும் உசந்ததாய் பெருமாள் ஏத்துண்டதான ஒரு எளியதான தபம் தபஸ் தபம் இந்த நம்முடைய சரணாகதி. இந்த சரணாகதியானது பெரும் நெருப்பு காட்டு தீ பத்தி கொண்டார் போலே பரவும்படியாக பெரிய விஷயத்தை உருவாக்கி கொடுத்தவர் நாதமுனிகள் தான். அதனாலே மூலம் தவ நெறி மூட்டிய நாதமுனி, யாரும் ஆஹா இப்படி ஒரு மார்க்கம் இருக்கே நாம் சேர்ந்துக்கலாமேன்னு ஆசிரியக்கும்படியானதான இந்த தப்போ மார்க்கம் இருக்கே, இதை மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதொழுவோம். நாதமுனிகளை தினம் சேவிச்சுட்டே வந்தா போறோம், நமக்கு ஈடு இந்த பிரபஞ்சத்துல ஒத்தரால நிக்க முடியாது. அப்படி ஒரு பெருமையை தரக்கூடியவன் ஆதமுனி. அவருடைய திருவடிகள் அப்பேற்பட்டவை, நமக்கு எல்லாரையும் மீறி ஜெயிச்சு நிக்கிற பெருமையை தரும். அதனாலே நாளும் தொழுதொழுவோம், நமக்கு ஆர் நிகர் நானிலத்தேன்னு அப்படி ஒரு சந்தோஷப்பட்டுகிறார். ஆளவந்தார ஸ்மரிக்கும் போது சாதிச்சார், ஆளவந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கே. ஆளவந்தாரிடத்திலே நமக்கு ஒரு பக்தி, ஆளவந்தார் ஸ்ரீ சூக்திகளிலே நமக்கு பிரவேசம் இருந்து அதையே பரிச்சயம் பண்ணின்னு வந்தா போறோம். எப்படி சில வைத்தியர்களிடத்திலே போனா இந்த மருந்தை நீங்க 6 மாசம் சாப்பிடுங்கோ, அதுக்கப்புறம் இந்த உடம்பே வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவா. 6 மாசம் சாப்பிடுங்கோ, 2 மாசம் சாப்பிடுங்கோ, இந்த மருந்தை கட்டாயம் நிறுத்திட்டேன்னு, மருந்தை நிறுத்திட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணின்னு வராதுங்கோ, அந்த உடம்பு இன்னும் போகலையேன்னு சொல்லாதுங்கோன்னு சொல்லி எப்படி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாளோ அது போல அட்வைஸ் பண்றாரு தேசிகன். ஆளவந்தார் அடியோம் படியோமினியல் வழக்கே. நாம் ஆளவந்தாருடைய தாசர்கள், ஆளவந்தாருடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவான்னு அந்த விசுவாசத்தோட, அந்த சிஷ்யனா இருக்கும்படியானதான யோகியதையோட இருந்தா போறோம். ஆளவந்தாருடைய சிஷ்யனா இருக்கும்படியான யோகியதையோட, ஆளவந்தாருடைய ஸ்ரீ சூக்திய சேவிச்சுண்டு, ஆளவந்தார ஸ்மரிச்சுண்டு, ஆளவந்தாரிடத்துல விசுவாசமா இருந்தான்னா, எப்படி வைத்தியர் ஒரு 6 மாசம் 4 மாசம் மருந்து சாப்பிட்டா இந்த வியாதி உங்களுக்கு வராதுன்னு சொல்றாளோ, அது போல நமக்கு தப்பு வழியில போகவே பிடிக்காது, தப்பு வழியே நம்ம கிட்ட வராது, நானும் தப்பு வழிக்கு போக மாட்டோம்னு. ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கு. அல்வழக்குன்னா தப்பாத வழக்கு, தப்பான வழிகள். தப்பான வழிகள்லாம் நமக்கு கிட்டையே வராது, நாம் அதுங்கிட்டயே போக மாட்டோம். அப்படி ஆளவந்தாருடைய அந்த திருவடியிலே பக்தி, அவருக்கு அவருடைய வம்ச பரம்பரை, அவருடைய சிஷ்ய பரம்பரையிலே நாம் தகுந்த சிஷ்யாளாக இருந்தோம்னா நமக்கு தப்பு வழிக்கு போகவே நேராது. நம்ம சில பேர் கேட்பா, நாம் எல்லாம் எப்படி வைஷ்ணவாளாக இருக்க முடியும், நம்ம நாமும் நம்ம குழந்தைகளும் எப்படி வைஷ்ணவாளாக கொண்டு வந்து பழக்கப்படுறது அப்படின்னு. நம்ம ஆச்சாரிய பரம்பரையை, நம்ம ஆச்சாரியாளுடைய பெருமையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, நம்ம ஆச்சாரியாளுடைய திவ்யமங்கள விக்கிரகங்கள் அங்கங்கே கோவில்களில் ஆச்சாரிய பாஷ்யக்காரனா இப்படி தான் இருக்கார், ஆளவந்தார்னா இப்படி இருப்பார்னு திவ்யமங்கள விக்கிரகங்கள் அர்ச்சாமூர்த்திகள்லாம், அந்த அர்ச்சாமூர்த்திகளுடைய படங்களெல்லாம் ஆற்றுல அங்கங்கே வாங்கி வச்சு பசங்கள் குழந்தைகள் எப்பவும் அந்த மாதிரியான படங்களை பார்க்கறதும், நாம் அந்த ஆச்சாரியாவை நினச்சி கை கூப்பிச்சு குழந்தைகளும் நம்ம போலே, ஆஹா இவாழ்லாம் நமக்கு வசந்தவா, இவாளை பார்த்து நாம் கை கூப்பிடணும், ரொம்ப வசந்தவா வாழலாம் மகான்கள் என்று குழந்தைகள் மனசில் பட்டுருத்தோன்னா, அப்பேற்பட்ட மகான்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வேறு வழியில் அவள் குழந்தைகள் பிற்காலத்துலேயே எப்பயும் மாறி போக மாட்டாள். அதெல்லாம் சார், ஆளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கேன்னு தேசிகம். நாம் நம்ம ஆச்சாரியாளுக்கு அடியவர்களாக இருந்து வாழ்ந்து காட்டினோமானா, வாழ்ந்தோமானால் நாமும் தப்பு வழிக்கு போக மாட்டோம், நாம பார்த்து நம்ம குழந்தைகளும் அதுக்கப்புறம் தப்பு வழிக்கு போக மாட்டா. சில பேர் கேட்குறா, குழந்தைகளை எப்படி நம்ம வழியில் கொண்டு வருது, எப்படி வைஷ்ணவா, அப்புறம் இப்போ இருக்கிற லோகமானது ரொம்ப விசித்திரமாக இருக்குது, ரொம்ப எங்கெங்கேயோ இழுத்துண்டு போகிறது, பசங்களை ஒன்றும் சொல்லவும் முடியல, வெளியில் போனால் பசங்க எப்படியோ மாறி போகிறான்னு. எல்லாம் பசங்க மாறி போகிறது என்பதெல்லாம் அது ஒரு 10-12 வயசுக்கு அப்புறம்தான் மாறுவா. அது வரைக்கும் அவளுக்கு வெளி உலகத்தை பார்த்து அவ்வளோவா ஃபாலோ பண்ண தெரியாது. அவளுக்கு எல்லாமே அப்பா அம்மா தாத்தா பாட்டி, அவள் தான் குழந்தைகளுக்கு உலகமே அவள் தான். அந்த சமயத்தில் அந்த பயிரை நல்ல பயிராக விளைச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் 10-12 வயசுக்கு அப்புறம் ரொம்ப பயப்பட வேண்டும்படியாக இருக்காது. அப்படியே ஏதாவது பயப்பட வேண்டும்படியாக இருக்குமோன்னு நினச்சா அதுக்கும் தேவையான அளவுக்கு முதல்லையே பயிர் உரம் உரம் போட்டு வச்சு விட்டா ஒன்றும் பயமே இருக்காது. நாம் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம ஆற்றுல பெருமாள் படங்கள், அதுவும் சித்திரங்களாக இருக்கிற பெருமாள் படங்கள் தான் குழந்தைகளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். சித்திரங்களானா டிராயிங்ஸ் இருக்கேன், அந்த டிராயிங்ஸில் அப்படியே ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலிலே படுத்துன்னு இருக்கிறவனாயும் பிராட்டியோடு இருக்கிறவனாயும் அந்த நிக்கிரமூர்த்தியாயும் வேணுகோபாலனாயும் கண்ணனாயும் ராமனாயும் பட்டாபிஷேக திருக்கோலம் இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரி சித்திரங்கள் இதெல்லாம் ஆற்றுல அதை அங்கங்கே படங்கள் எல்லாம் மாட்டி வச்சு அந்த படங்களுக்கு நமக்கு நாம் நம்மாலே செய்யக்கூடிய அளவில் ஆராதனம் என்பது படங்களுக்கு சாஸ்திர ரீதியாக இல்லைன்னாலும் அப்பப்போ பெருமாளை நினச்சிக்கிறதுக்கும் அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கும் அதில் இருக்கிற பெருமாள் தான் நமக்கு பெருமாள்னு நினச்சிக்கிறதுக்கும் நாம் அதுக்கு உண்டானதான சிறிய அளவிலே செய்யக்கூடியதான ஒரு கைகூப்பல் இல்லைன்னா ஒரு கற்பூர ஆரத்தி இந்த மாதிரியான விஷயங்களில் பூசாத்துறது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பழக்க பண்ணி வச்சுட்டா குழந்தைகள் தானே அதை தவிர வேற ஒரு விஷயத்துல உண்மையா மனசு மாறி போக மாட்டா. வேற ஏதாவது வந்து இழுத்தாலும் அந்த சின்ன வயசு பழக்கமானது திருப்பியும் இதுலயே விசுவாசத்தை கொடுத்து மற்றதெல்லாம் வேண்டாம், அவள்லாம் ஏதோ புதுசா சொல்றா, அதெல்லாம் அவளுக்கு அவ ஏதோ பண்ணிக்கிறா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னாவது அதை ஒதுங்கும்படியா பண்ணி வச்சிருவோம். அதனால ரொம்ப அவசியம் என்னன்னா, இங்க சுவாமி தேசிகன் காட்டினா போல ஆள வந்தாரடியோம் படியோமினி அல்வழக்கேன்னு காட்டினா போல, நாம் நம்ம ஆச்சாரியாளுக்கு தாசபூதர்களாயிருந்து ஆச்சாரிய பக்தியை ஆத்துல அது எப்பவும் பேசுவதாயும், ஆச்சாரிய பக்தியை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதாயும், ஆச்சாரிய பக்தியோடைய பகவத் பக்தியோடைய நாம் காரியங்களை பண்றதாயும் இருந்தவனா நம்ம பார்த்து குழந்தைகள் அவளும் நம்ம போலயே பிரமாதமா ஒன்றும் வித்தியாசமே ரொம்ப வசதியா இருப்பா. ஆண்டாள் இதைத்தான் சொல்லி கொடுத்தா சொல்லும் போது அந்த எல்லை இளங்கிலேயே பாசுரத்துல சொல்லச்சே, உனக்கென்ன வேறுடைமை அப்படின்னா, உனக்கென்ன வேறுடை, நீ என்ன ஏன் நீ தனியா மாத்திட்டு போகணும்னு பாக்குற, நீயும் நம்ம பெரியவா மாதிரி இருந்துட்டேன்னா நாம பெரியவா மாதிரி நாம இருந்தோம்னா நம்ம குழந்தைகள் நம்மள மாதிரி இருந்துட போறா, அதனால இது நான் பெரியவாளை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமா போறதுனால தான் நம்மளை காட்டிலும் வித்தியாசமா பசங்களும் மாறிப்போவா என்று இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்காகத்தான் சொல்றது. அங்க ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கு, நாம் ஆளவந்தாருடைய தாசர்களாயிருந்து தகுந்த தாசர்களாயிருந்தவான விஷ்ணு பக்தர்களாயிருந்து ஆச்சாரியாளுக்கு தகுந்த சிஷ்யாளாயிருந்து அதை நாம பழகின்றோமான அந்த பழக்கமானது நம்ம குழந்தைகளுக்கு எதிரே பிரத்யட்சமாக நாம் நிதர்சன உதாரண புருஷாளா இருக்கிறதுனால நாமும் நம்முடைய வம்சமும் கூட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நன்னா ரட்சிச்சோம் ஆவோம். அது ரொம்ப அவசியம். அது இந்த சுவாமி தேசியனுடைய ஸ்ரீ சூக்தியில இந்த இடத்துல சொல்லலாம் போல தோணித்து. ஏன்னா சில பேர் கேட்குறா, நாம் சத்விஷயங்களை கேட்குறோம், நம்ம பசங்களுக்கெல்லாம் யார் சத்விஷயம் சொல்லி கொடுப்பா, அவளுக்கெல்லாம் எவ்வளவோ டைவர்ஷன் இருக்கு அப்படின்னு. நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு மற்றவா வேண்டாம், நாமே போகணும். சத் சங்கம்தான் முக்கியம். பகவத் சங்கத்தை விட சத் சங்கம் இருக்கே அதுதான் உண்மையான பகவத் சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சத் சங்கம் என்பது நாமும் சத்துக்களாயிருந்து குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்குற சத் சங்கம் தான் ரொம்ப உசந்தது. நாம்னா பெரியவாளை, நாம் நம்மாத்து குழந்தைகளுக்கு நாமே சத் சங்கத்தை உண்டாக்குறதுன்னா நாமே சத்தா இருக்கணும், நாம் குழந்தைகளுக்கு சங்கத்தை உண்டாக்கணும். நாம் யாரோவாவோ இருந்துட்டு எப்படியோ இருந்துட்டு ஐயோ நாம் தான் கெட்டு போயிட்டோம், நம்ம குழந்தைகளாவது நன்னா வரணும் அப்படின்னு நினைச்சு சாதிக்க முடியாது. எதை சாதிக்க முடியும்னா, நாமும் சத்தா இருந்து குழந்தைகளையும் சத்தா வளர்க்கத்தான் முடியுமே, எப்படியும் நாம் அசத்தா இருந்து குழந்தைகளை சத்தா வளர்க்க முடியாது. அதனாலே சத் சங்கத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்காக நாம் நல்ல வாழோடே சேரணும். பெரிய வாழ்லாம் நம்ம இடத்துக்கு அக்கம் பக்கத்துல கிட்ட வரவாளா இருந்தேன்னா அந்த பெரியவாழோடே போய் அவாளோடே நான் அவளுக்கு பிரணாமங்களை பண்ணி அவளுடைய நல்ல சம்பாஷணங்களை பண்ணி அவளுடைய ஸ்ரீ சூக்திகளை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த திருமண்ணிட்டம் ஊஞ்ச பார்த்து அந்த வைஷ்ணவாளை பார்த்தா அவ நமக்கு சந்தோஷம். அவளிடத்துல நாம் மரியாதை பண்ணணும், அவளிடத்துல நாம் பரிமாறிக்கணும், அவளோட தான் பொழுத போக்கணும், அவளுடைய பேச்சை கேட்கணும் என்று இந்த பழக்கத்தை நாமும் பண்ணி குழந்தைகளுக்கும் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒருவேளை நம்மளை விட கூட குழந்தைகள் இன்னும் வசதியா இருப்பா. அது இன்னும் நம்மளை விட கூட இன்னும் குழந்தைகள் ஸ்ரீ வைஷ்ணவம்னா இன்னும் நல்லா புஷ்கலமா வசதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே நான் தள்ளி தள்ளி இருந்துட்டு குழந்தைகளை இன்னும் தள்ளி தள்ளி வச்சுட்டு நாம மாத்திரம் போய் பழக்கின்னு வந்தா போறோம், நாம மாத்திரம் பெரியவாளை சேவிச்சா போறோம், நாம மாத்திரம் சத்சங்கத்தை வச்சுட்டா போறோம், குழந்தைகளுக்கு எல்லாம் வேண்டாம், அவள் எல்லாம் படிக்கிறா, அவளுக்கு எல்லாம் காரியம் இருக்கு, அவளுக்கு தூக்கம் இருக்கு, அவளுக்கு விளையாட்டு இருக்குன்னு அவளை தள்ளி வச்சோம்னா அவளுக்கு அந்த காலத்திலே செய்ய வேண்டியதை செய்யாம ஒதுக்கி வச்சதுனால அவளுக்கு பழக்கம் இல்லாம போறது. பழக்கம் இல்லாம போச்சுன்னா அப்புறம் பழக்கம் பிற்காலத்திலே வருவது என்பது அது ஏதோ லட்சத்திலே ஒரு குழந்தைக்கு வேணா வருமே ஒழிய. அதனால எப்படி நாமெல்லாம் பெரியவர்கள் எப்படி நம்ம பழக்கி வச்சு ஆச்சாரியாளை காட்டி கொடுத்து சத்விஷயங்களை காட்டி கொடுத்து ஆத்துல பெருமாளை காட்டி கொடுத்து எங்கு பார்த்தாலும் ஆத்துல திரும்பின பக்கமெல்லாம் பகவத் தரிசனம் பண்ணும்படியாக சித்திரங்கள் எல்லாம் வச்சு வச்சு அந்த சித்திரங்கள் எல்லாம் நான் காட்டும் போது நம்ம பிரிவா நம்ம ஆச்சாரியால் நம்ம தெய்வம் நம்ம தாயார் நம்ம தேசிகன் நம்ம ராமானுஜன் அப்படின்னு பழக்கத்தை மனசுல சின்ன குழந்தையில எப்படி அந்த உடம்பு வளர வளர உடம்புல இருக்கிற மூளை வளர்ற மாதிரி மூளை எடை கூடுற மாதிரி இதயமானது எடை கூடுற மாதிரி அது கூடுற மூளை கூடச்சேவே எடை கூடச்சேவே அது ராமானுஜரையும் தேசிகனையும் பெருமாளையும் தாயாரையும் அது அந்த அந்த எடையோட கூட வளர்ந்துடும். அந்த மூளையில அந்த பகவத் பக்தியும் ராமானுஜ பக்தியும் தேசிக பக்தியும். அதான் இங்க தேசிகம் சாதிச்சு அளவந்தார் அடியோம் படியோமினி அல்வழக்கே. நாம் அளவந்தாருக்கு தாசபூதர்களாக இருக்கும் பட்சத்துல நமக்கு தப்பு வழியிலே போகவே வராது, தப்பு வழி போகவே நேராது, நாம் போக மாட்டோம்னு இருக்கிற தேசியம். ஆனால் இப்படி அந்த பெரியவாள் நமக்கு செஞ்சு கொடுத்ததான பெரிய உபகாரங்களிலே சுவாமி தேசியம் செஞ்சு கொடுத்த உபகாரம் போலே கொஞ்சத்தில் ஆகாது மற்றவாள் செஞ்சு கொடுத்த உபகாரம். அதிலே நாம் போன வாரம் பேசின விஷயம், இப்போ ராமானுஜரிடத்திலே தேசியன் எப்படி ஆசைப்பட்டு எவ்வளவு பக்தி பண்ணினார் என்றதா பேசினோம். அது அபாரமான சமுத்திரம் போலே. இந்த விஷயம் ரொம்ப விசாரமான விஷயம், ஆனால் இருந்தாலும் சுருக்கமாக தான் சொல்லணும். எப்படின்னா பெருமாளை ஆசைப்பட்டவாள் ரொம்ப பேர் உண்டு. எத்தனை பேர் பெருமாளை எவ்வளவு ஆசைப்பட்டாலும் சாட்சாத்து லக்ஷ்மியான பெரிய விராட்டியார் பெருமாள் ஆசைப்படுறா போலே இன்னொருத்தராலே ஆசைப்பட முடியாது. அந்த ஈஸ்வர தத்துவத்தை, அந்த ஈஸ்வரி தத்துவம் ஆசைப்படுறா போலே அவ்வளவு பிரேமத்தை கொட்டி அந்த பெருமாளை ஸ்வரூபத்தினாலும் குணத்தினாலும் அப்படியே நெருக்கின்னு நிற்கிறா போலே இன்னொருத்தராலும் முடியாது. ஆனால் அத்தனை ஆசையும் பெரிய விராட்டியார் எவ்வளவு ஆசைப்படுவாரோ அதே மாதிரி அத்தனை ஆசையும் பட்டவர்கள் உண்டுன்னு சொல்லுவா கிருஷ்ணாவதாரத்திலே கோபிகைகள். ஒவ்வொரு கோபிகையும் பெருமாளை எப்படி ஆசைப்பட்டா, அது தாயார் எப்படி லக்ஷ்மி தேவி எப்படி தாயார் ஆசைப்படுவாளோ அதுபோல ஒவ்வொரு கோபிகையும் பெருமாளை ஆசைப்பட்டான்னு சொல்லி அப்படி பகவத் பக்தியோட இருந்தா அந்த உத்தவர் சொல்லும்போது எப்பேற்பட்ட அந்த கோபிகைகள் பாத தூளிப்பட்டதான பிருந்தாவனத்திலே அவர்கள் மிதிச்ச மண்ணு எடுத்து நான் தலையிலே சேர்த்துக்கணும் என்று ஆசைப்பட்டார். அப்படி ஸ்ரீமத் பாகவதத்திலே சொல்லும்போது உத்தவர் அந்த கோபிகைகள் மிதிச்ச மண் இருக்கே அந்த மண்ணு எடுத்து நான் தலையிலே சேர்த்துக்கணும்னார். உத்தவர் மாதிரியான கிருஷ்ண பக்தர் கிடையாதுன்னு சொல்லும் அளவுக்கு இருந்தார் உத்தவர். அப்பேற்பட்டவர் கூட அந்த கோபிகைகளுடையதான திருவடி மண் இருக்கு, அந்த மண்ணை நான் எதிர்த்து தலையில சேர்த்துக்கணும் என்பதா அப்படி அவ்வளோ விசேஷமா சொல்வா கோபிகைகளை. அந்த மாதிரியான கோபிகைகள், அந்த கோபிகைகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு கோபிகையை ஆக்கினா அந்த கோபிகை எவ்வளவு கண்ணனிடத்துல ஆசைப்பட்டுருவான்னு பாவம்தான் பண்ணிக்க முடியும், வாஸ்தவமா சொல்ல முடியாது. அத்தனை கோபிகைகளும் சேர்ந்து ஒரு கண்ணன் ஆசைப்படுவதற்கு ஒரு கோபிகையாக மாறிப்போனா எப்படி? இங்கே இங்கே பக்கத்தில் திருவிடந்தைன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, ஆச்சரியமான க்ஷேத்திரம். ஆழ்வார் மங்களாசாதனம் கலியன் திருவிடம்பன்மதி போல்னு பதிகத்தில் மங்களாசாதனம் பண்ணுறார். அந்த ஊரில் சொல்லுவா, அந்த ஊரில் காலவர்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷிக்கு 360 பெண் குழந்தைகள் பிறந்தா, எல்லாருமே லக்ஷ்மி அம்சமாக பிறந்தா. 360 பெண்களுக்கு நான் எப்படி வரம் தேட போகிறேன்னு பார்த்தார். அவள் பெருமாள் அந்த பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தார். 360 பெண்களையும் சேர்த்து ஒரே பெண்ணாக்கி கல்யாணம் பண்ணிட்டார் என்று சொல்லுவார். அதுபோல் அது அத்தனை கோபிகைகளையும் சேர்த்து திருநெல்வேலியிலே நித்திய கல்யாண பெருமாள் ரொம்ப கல்யாண பிரார்த்தனைகளுக்கெல்லாம் விசேஷமான ஸ்தலம். இங்கே மெட்ராஸ் பக்கத்துலேயே இருக்குது, மகாபலிபுரத்துக்கு முன்னாடி. அது ரொம்ப விசேஷமாக கல்யாண மங்களாசாசனம் பண்ணுறார். ரொம்ப உருக்கமான அருமையான பாசனம் வந்து அந்த அங்கே எப்படி அந்த 360 பெண்ணையும் சேர்த்து ஒரு பெண்ணாக்கினார் என்று சொல்லுவாளோ, அதுபோல அத்தனை கோபிகைகளும் 500,000 குடிலே இருந்து அத்தனை கோபிகைகளையும் ஒரு பெண்ணாக்கி அந்த ஒரு கோபிகை கண்ணனை எவ்வளவு ஆசைப்படுவாளோ என்று பார்த்தால் அது வாக்குக்கு எட்டாததான அவ்வளவு பிரேமமா இருக்கும்னு. அந்த கோபிகையெல்லாம் விட நம்மாழ்வார் கண்ணன் ஆசைப்பட்டார்னு சொல்லுவா. அதான் ருஷிம் ஜுழாமே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமி போதித்தம்னா, கண்ணனை விதவிதமா ஆசைப்பட்டவா உண்டு. கண்ணனை நாயகனா ஆசைப்பட்டவா, பெருமாளா ஆசைப்பட்டவா, தலைவனா ஆசைப்பட்டவா, சுவாமியா ஆசைப்பட்டவா, எது இப்போ குழந்தையா ஆசைப்பட்டவா, இது எந்த பல விதமாக ஆசைப்பட்டவா உண்டு. அத்தனை யசோதை என்ன, பீஷ்மாச்சாரியர் என்ன, திரௌபதி என்ன, உத்தவர் என்ன, அக்ரூரர் என்ன, இந்த மாதிரி எத்தனையோ பேர் கிருஷ்ணன் ஆசைப்பட்டவாளுடைய அத்தனை ஆசையும் திரட்டி வச்சு ஒரு உருவம்னு சொன்னால் அது சடகோபமுனியைத்தான் சொல்லணும், நம்மாழ்வாரைத்தான் சொல்லணும், நம் பராங்குஷ நாயகியைத்தான் சொல்லணும்னு சொல்லுவா. அப்படி பெருமாள் ஆசைப்பட்டவாளில் தாயாரையும் விஞ்சி நிற்கக்கூடியவர்னு சொல்லணுமாம் நம்மாழ்வார். அப்படி நம்மாழ்வார் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்படி பெருமாள் ஆசைப்பட்டவா உண்டு. ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறா, ராமன் ஆசைப்பட்டவாளே வால்மீகி போலே ஆசைப்பட்டவா கிடையாது. வால்மீகி பக்தி பண்ணா போலே முடியாது, ஆஞ்சநேயர் பக்தி பண்ணா போலே முடியாது என்று ராமன் என்ன, கிருஷ்ணன் என்ன, பெருமாள் என்ன, இப்படி ஆசைப்படுறவாளெல்லாம் காட்டிலும் ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்ன, ஸ்ரீ ராமானுஜர் ஆசைப்பட்டவாள் தேசிகன் ஆசைப்பட்டா போலே ஒருத்தர் ஆசைப்பட முடியாது. அந்த ராமா தேசிகன் ராமானுஜத்திலே அவ்வளவு பக்தி, அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு ஆசை. அப்படியே நமக்கு ராமானுஜர் தான் நமக்கு ஆத்மஸ்வரூபமேன்னு சொல்லலாம் அளவுக்கு ராமானுஜரிடத்துல பெருமாள் தானே நமக்கு பரமாத்மஸ்வரூபமா, அவரை காட்டிலும் ராமானுஜரான்னு. ஆமாம், அவரை காட்டிலும்னா ராமானுஜர் நமக்கு அவ்வளவு இஷ்டமா இருக்கார், அவ்வளவு வசதியா இருக்கார், அவ்வளவு நமக்கு சுவாமியா இருக்கார், அவ்வளவு க்ஷேமங்களை பண்ணி வச்சிருக்கார். அனுகல்பூதமுரபித்ததம் சதா மஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் சலச்சித்த விரத்தி வினிவர்த்தன ஊஷதம் சரணம் யதீந்திர சரணம் பிருணீமகே. இத்திராஜ சத்தத்திலே சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரரை அனுபவிச்ச மாதிரியாக ஒரு ஆச்சாரியரை இன்னொருத்தரை அனுபவிச்சு காட்ட முடியாது. பாஷ்யக்காரரை அனுபவிச்ச பக்தி பண் பாஷ்யக்காரிடத்திலே விசுவாசமாயிருந்த மகான்கள் இருந்து அப்படியே தன்னுடைய பிராணநாசனா சாட்சாத் பிராணனாவே நினைச்சுண்டு பாவிச்சுண்டு பக்தி பண்ணவாள் எத்தனையோ வைஷ்ணவாள் உண்டு. பாஷ்யக்கார் சமகாலத்திலையும் உண்டு, பாஷ்யக்காருக்கு பின்னாடி இருந்த மகான்களும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரும் பாஷ்யக்காரிடத்திலே பக்தி பண்ணுவதிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவாள் இல்லை, குறைஞ்சவாள் கிடையாது. ஆனா எப்படி எப்படி கோபிகைகளை சொல்லும் போது எல்லா கோபிகைகளும் சேர்ந்து ஒரு கோபிகையாய், அந்த கோபியின் அப்படி அந்த கோபிகை போல எல்லா கிருஷ்ண பக்தர்களும் சேர்ந்து ஒரு உருவமாயிருந்தால் அந்த ஒரு உருவம் நம்மாழ்வார்னு சொல்லலாமோ, அதுபோல எல்லா ராமானுஜ பக்தர்களும் சேர்ந்து அத்தனை ஒரு உருவமாய் அந்த ஒரு உருவம் யாரா இருக்கும்னா சுவாமி தேசிகனாக தான் இருக்கணும். அவ்வளவு மரியாதை, அவ்வளவு ஆசை, அவ்வளவு ஒரு ஸ்லோகத்திலே சாதிக்கிறார். எதிராஜ சப்ததி ரொம்ப வசத்தியானது. ராமானுஜ பக்திக்கு ஒரு லட்சணம்னு சொன்னா அந்த எதிராஜ சப்தத்தையே தான் சொல்லணும். போன வாரம் சொன்னேன் சுவாமி தேசிகன் எப்படி எதிராஜ சப்தத்திலே நம்ம பாஷ்யக்காரர் எவ்வளவு பக்தியோட எவ்வளவு விசுவாசத்தோட என்னவெல்லாம் அனுபவிக்கிறார் அப்படின்றதுல கொஞ்சமாவது சொல்லணும். அப்பத்தான் தேசிகனும் நம்ம தேசிகனும் நம் ராமானுஜனும் என்ற விஷயத்துக்கு கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கும் அப்படின்னு. ஏதாவது சில விஷயங்கள் மாத்திரம் சொல்றேன், எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. 74 ஸ்லோகங்களினாலே சுவாமி ஆசைப்பட்டது கொஞ்ச நெஞ்சம்னு இல்லை. இந்த பிரபஞ்சத்திலே எதெல்லாம் உசத்தின்னு எப்படி லட்சக்கணக்கானவாள் எந்தெந்த விஷயத்திலும் ஆசைப்படுவாளோ அத்தனை உசத்தி விஷயத்தை காட்டிலும் உசத்தி ராமானுஜந்தான். இந்த பிரபஞ்சத்திலே எது உசந்ததுன்னு சொல்லலாம்னா அமிர்தம் உசந்ததுன்னு சொல்லுவேளா, இல்லை எல்லாத்தையும் கொடுக்குற காமதேனும் உசந்ததுன்னு சொல்லுவேளா, இல்லை நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய சிந்தாமணி உசந்ததுன்னு சொல்லலாமா, இல்லைன்னா எங்க தேவர்கள்லாம் கூட ஓடி ஓடி போய் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிப்பாளே அந்த கல்பக விருட்சம்னு சொல்லலாமா, இந்த பூமண்டலத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்து எல்லாத்தையும் தரக்கூடியதான அந்த சூரிய பகவான்னு சொல்லலாமா, இல்ல ராத்திரி வேளையிலே எப்படி ஒரு அழக கொட்டிந்துகளோ எல்லா கவிகளும் தன்னை மறந்து போய் எல்லா ஓஷதிகளும் தனக்கு சக்தியை சேர்த்துக்க கூடியதான சந்திரன்னு சொல்லலாமா, இந்த சமுத்திரம்னு சொல்லலாமா, இன்னும் என்னென்ன பிரபஞ்சத்திலே உண்டோ நட்சத்திரங்கள்னு சொல்லலாமா, இல்ல அக்னிதேவன் சொல்லலாமா, பிரபஞ்சத்திலே இருக்கிற எந்த வசந்த விஷயத்தை காட்டிலும் நம்ம பாஷ்யக்காரர் அதே விஷயத்தை காட்டிலும் அப்படியே வசத்தியா இருக்கார் அப்படின்னு. எத்தனை வைத்திய விசேஷங்கள் இருக்கு, எத்தனை விஷக்கடி தைக்கக்கூடிய ஓஷதிகள்லாம் இருக்கு, எல்லாத்த காட்டிலும் வசந்தவர் நம்ம பாஷ்யக்காரர் தான். என்ன அந்த பாஷ்ய எதுக்காக இவ்வளவு சொல்றாருன்னா அவ்வளவு தூரம் பாஷ்யக்காரரை மாத்திரம் ஆசைப்பட்டு பாஷ்யக்காரரிடத்திலேயே பக்தி பண்ணதுனாலே சுவாமி தேசிகன் தன்னுடைய வாழ்நாளிலே பரிபூர்ணமா இருந்தார். எத்தாலும் எதனாலும் குறைவில்லாமே பரிபூர்ணமாக இருந்தார். சுவாமி தேசிகனை நாம் என்ன சொல்லுவோம், சுவாமி தேசிகனை மகாகவின்னு சொல்லுவோம், வசந்த தார்க்கிகர்னு சொல்லுவோம், கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினேன்னார். அத்தனை நல்ல கல்யாண குணங்களும் நிறைஞ்சு இருந்தார், அதனாலே கல்யாண குணசாலின்னு சொல்லுவோம். இல்ல பெருமாளாலே தேசிகனுக்கு வேதாந்த குரு, வேதாந்த குரு, வேதாந்த ஆச்சாரியர், வேதாந்தத்துக்கு இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலே ஒரு ஆச்சாரியன் உண்டுன்னு சொன்னா என்ன போலே எனக்கு அடுத்த ஸ்தானம் சுவாமி நிகமாந்த தேசிகனுக்குத்தான், வெங்கடநாதனுக்குத்தான். தனக்கு இருந்த பட்டத்தை சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அப்படி ஒரு வேதாந்த தேசிகன் என்று சொல்லும்படியான இவ்வளவு பட்டம். கவிதார்க்கிக சிம்மம்னு சொல்லுவா, வேதாந்த தேசிகன் சொல்லுவா, சர்வதந்திர சுதந்திரன்னு சொன்னா தாயா. எல்லா பெருமையும் யாரால வந்ததுன்னா எல்லாம் பாஷ்யக்காரருடைய பக்தி அவரிடத்திலே ஈடுபட்டதுனாலே தான் வந்தது. அவருடைய ஸ்ரீ சூக்தியை சேவிச்சு சேவிச்சு வந்த தெளிவுனாலே வந்தது, அவர் அனுகிரகிச்சதுனாலே வந்தது. எப்படி இருட்டெல்லாம் போனால்தான் வெளிச்சம் வருமோ சூரியனால, அது சூரியனாலே எப்படி இருட்டெல்லாம் போய் ஒரு வெளிச்சம் வருதோ அது போலே பாஷ்யக்காரராலே வந்ததான பெருமை, அவராலே வந்த புகர், அவராலே வந்த பெருமை எல்லாம். அதனால அந்த பாஷ்யக்காரரை நான் என்னவென்று கொண்டாடுவேன்னு அதை கொண்டாடுவதற்கு தன்னை மறந்து போய் சுவாமி தேசிகன் இதராஜ சத்ததியிலே, இவர் சந்திரனா சந்திரனோட வசந்த வராச்சே, சூரியனா சூரியனோட வசந்த வராச்சே, திருப்பார்கடலா திருப்பார்கடலோட வசந்த வராச்சே, பெருமாளா பெருமாளோட வசந்த வராச்சே, கல்பக விருட்சம் எங்கள் பாஷ்யக்காரருக்கு ஈடாகுமா, காமதேனும் ஈடாகுமா, சிந்தாமணி ஈடாகுமா, இல்லை நவரத்தனங்கள்னா ஈடாகுமா, என்ன முத்துக்கள் ஈடாகுமா, ஒவ்வொன்றத்தையும் நினச்சி நினச்சி பார்க்குறாரு. எதை காட்டிலும் எங்கள் பாஷ்யக்காரர் வசந்தவராக இருக்காருன்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் அது. அது இல்லாமல் அக்குபஞ்சர்னு போவோம் வைத்தியத்துக்கு. அக்குபஞ்சர் இஸ் ஆல்சோ எ மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இல்லையா, அது அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவா. அக்குபஞ்சர்னா என்ன, அக்குபஞ்சர்னா ஒரு ஏதோ நரம்ப அப்படி அந்த ஊசியால் குத்துவா, அது ஊசியால் குத்தினோடனே எதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கேட்டால் அக்குபங்க்சர்னால குடிக்கிறவன் கூட அந்த அக்குபங்க்சர் சரியாக பண்ணிட்டான்னா குடிக்கிற பழக்கம் போயிடும், சிகரெட் பிடிக்கிறவாளுக்கு அது கூட மறந்து போயிடும், இது மாதிரி இன்னும் சில தூக்கம் வராத வாளுக்கு நன்னா தூக்கம் வரத்துக்கு கூட அக்குபங்க்சர்லாம் உண்டு. இப்போ உடம்பில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் பிபி குறையணுமா, பிபி குறையிறதுக்கு கூட அது கூட அக்குபங்க்சர்லாம் உண்டு, அதனால் சர்க்கரை குறையணுமா அதுக்கும் அக்குபங்க்சர் உண்டு. இந்த மாதிரி என்ன க்ரானிக்கல் டிசீஸ் எது இருந்தாலும் அது அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்லு. அக்குபங்க்சர்னா அந்த அந்த நரம்பில் ஓட்டை போடுறது இல்லையா, அது மாதிரி. அதுபோல் இன்னும் ஸ்திரீ சுகங்களுக்கு அந்த மாதிரியான சம்போக சங்காரங்களுக்கெல்லாம் அது கூட அக்குபங்க்சர்லாம் உண்டு. அப்படியே தன்னை அப்படியே மறந்து போய் தான் மயக்கம் அடிக்கணுமா அது கூட அக்குபங்க்சர் உண்டு. ஒரு ஆளை மயக்கப்படுத்தணும்னா அது கூட அக்குபங்க்சர் உண்டு. இப்படிலாம் இந்த அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டை போடுறதுன்னு சொன்னான் தேசிய சாதிக்கிற. அது ஸ்ரீபாஷிகாரருடைய ஸ்ரீசூக்தி சூப்பராக ஓட்ட போடும்னு. அது என்ன ஓட்ட போடும் அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் அது. நிராபாதா போதாயின பணிதி நிஷ்யந்த சுபகா விசுத்தோபன்யாசவியதிபிதுர சாரீரகனயாக அகுண்டை கல்பந்தே யதிபதி நிபந்தா நிஜமுகைஹி அனித்ராண பிரஜாரசதமனிவேதாய சுதியாம் அனித்ரா அனித்ரா அனித்ராண பிரஜா ரத தமனி வேதாய சுதியாம். இந்த தமனி வேதனம்னு பேர் அக்குபங்க்சருக்கு சம்ஸ்கிருதத்தில், தமனி வேதனம்னு பேர். அது தமனின்னா நாடி, வேதனம்னா ஓட்ட போகிறது. எங்கள் பாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்தி இருக்கு, அது சூப்பராக அக்குபங்க்சர் வேலையை பண்ணோம்னார். என்ன அக்குபங்க்சர் பண்ணோம்னா, அக்குபங்க்சர்ன்றது நாம் சொல்கிற மாதிரி ஏதோ உடம்பு வலி தலைவலி பிபி ஜலதோஷம் அந்த மாதிரி இருக்கட்டும், அந்த அக்குபங்க்சரை பற்றி சொல்லலைங்க. யார் எங் எந்த அக்குபங்க்சர் இல்லையாவது பகவத் பக்தி வரும்படியாக ஒரு அக்குபங்க்சர் உண்டான்னு. பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை தோர் வேறு எல்லா விஷயங்களையும் மறக்கணும்னு. வேறு விஷயங்களெல்லாம் மறக்கிறதுக்கு அக்குபங்க்சர்னு அது உண்டோ இல்லையோ, குடிக்கிறத மறக்கிறது, அப்புறம் கெட்ட பழக்கெல்லாம் மறக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் இல்லையா. இதுவும் கேட்டான்னா பொட்டன்சியை இம்பார்ட்டன்ட் ஆக்கிறது கூட அக்குபங்க்சர் உண்டுங்கிறா. இந்த மாதிரியான சில அக்குபங்க்சர்லாம் உண்டே, லோகத்தெல்லாம் மறந்து போய் பெருமாளை மாத்திரம் நினச்சிக்கிறதுக்குன்னு ஒரு அக்குபங்க்சர் உண்டோன்னு. அது உண்டு சுவாமி, அது பாஷ்யகாஷி சுக்தியினாலே உண்டுன்னு. அனித்ராண பிரஜாசதமனி வேதாய சுதியாம் ரசதமனி வேதாய சுதியாம். நல்லவாளுக்குன்னு ஒரு அக்குபங்க்சர் வச்சிருக்கார் பாஷ்யக்காரர். அந்த அக்குபங்க்சர் என்ன பண்ணும்னா, அது ஆச்சரியமா, அது ஸ்ரீசூக்தி தான் அக்குபங்க்சரா. அது படிச்சுன்னு வந்தால் அது மூளையில் எங்கேயோ ஒரு ஓட்டையை போட்டுரும். அந்த ஓட்டையை போட்டுருத்தோன்னா அதுக்கப்புறம் வேற விஷயமே பிடிக்காது, பெருமாளை தான் பிடிக்கும். அதுவும் என்ன பெருமாளை பிடிக்கிறதுமா, கைங்கரிய ரசதமணி அப்படி மேலே மேலே பெருமாளுக்கு கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசையை உண்டாக்குற ஒரு அக்குபங்க்சர் சுவாமி பாஷ்யகாரி சூக்தினர். எதுக்காக சொன்னது, அது எப்படி எப்படி உலகத்தில் எதெல்லாம் எதெல்லாம் நல்லதுன்னு ஜனங்கள் எப்படி எப்படியோ தேடி பிடிச்சி அலைஞ்சி எதையோ பண்ணிக்கிறாளோ, அத்தனை நல்லதையும் ஆச்சரியமாக நல்ல விஷயமாக பகவத் விஷயத்தில் மோட்ச மார்க்கத்திலே செஞ்சு கொடுக்கக்கூடியது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியாக இருக்கும் என்று. அதனால் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியிலே சுவாமிக்கு அவ்வளவு வியாமோகம். போன வாரமே சொன்னேன், அது எதிராஜ சத்தத்திலே பாஷ்யக்காரருடைய திருமேனியை ரொம்ப ரசித்து சொல்கிறார், திருமேனியை ரசித்து சொல்கிறார், திருநாமத்தை ரொம்ப, அவருடைய அவதார வைபவத்தை ரொம்ப வசதியாக சொல்கிறார், இப்படி பல விஷயங்கள். அவர் சரித்திரம் ரொம்ப வசதியாக சொல்கிறார், எல்லாம் வசதி தான். பாஷ்யக்கார திருநாமம் ரொம்ப வசந்தது, அதுவே போகிறோம். ராமானுஜன் என்று சொல்லுமினே, ராமானுஜன் சொல்லுங்களேன் சொல்லுங்களேன், இது சொல்லிகிட்டு இருந்தால் போருமே, எல்லா நன்மையும் உண்டாச்சு என்று அங்கே திருவரங்கத்தவனா ராமானுஜன் உத்தந்தாரிலே சாதிக்கிறார். அதனால் திருநாமம் ரொம்ப விசேஷம்தான் பாஷ்யக்காரருக்கு. அதுவேல திருமேனி அந்த திருமேனி அப்படியே ஆச்சரியமா உபவேதினம் உத்தவுண்டவந்தம் திரஜகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம்னு சேவிக்கிறோமே, அந்த திருமேனியை சேவிச்சுட்டிருந்தாலே அந்த திருமேனியும் ரொம்ப விசேஷம். அது சேவிக்கிறதே போறோம், வேற புருஷார்த்தம் வேண்டாம், அதுவே நம்மளை நன்னா காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். பாஷ்யக்காரருடைய சரித்திரங்கள்லாம் ரொம்ப வசதி. ஒவ்வொரு சரித்திரத்திலையும் அந்த பாஷ்யக்காரருடைய அந்த பகவத் பக்தியும் சம்பிரதாயத்துக்கு அவர் பட்டப்பாடும் இதை நாம படிச்சாலே, எப்படி தொண்டரடுப்படி ஆழ்வார் சரித்திரமா இருந்தா கூட அந்த சரித்திரத்திலே அவருக்கு சரித்திரம் சில இடங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட அது அந்த பெரியவாருடைய சரித்திரத்தை நாம அப்படி வாசிச்சோம்னா நமக்கு அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வராது. எப்படி ராமாயணத்திலே சீதா பாரத வாசிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வராதுன்னு ராமாயணத்துல சொல்வாளோ, அதுபோல தொண்டரடுப்படி ஆழ்வார் சரித்திரத்துல அவர் அந்த தேவதேவி பின்னாடி கொஞ்சம் சுத்தினார் அப்படின்னா அவருடைய சரித்திரத்தை ஆழ்வார் சரித்திரத்தை வாசிச்சோம்னா நமக்கு அந்த மாதிரியான கெட்ட வழக்கங்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லலாம் போல. அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லாம பாஷ்யக்காரருடையதான பரிசுத்தமான சரித்திரத்தை நாம் வாசிச்சோம்னா நமக்குமே பரிசுத்தமான சரித்திரமா இருக்கும். அதனாலே அந்த சரித்திரமே ரொம்ப உசத்தி பாஷ்யக்காருக்கு. அப்படி திருநாமம் உசத்தி, அவதார விசேஷம் உசத்தி. பாஷ்யக்காரர் என்ன அவதாரம்னு விசாரிச்சா பெரியவாழ் இவ்வளோ வசத்தியா இருக்காரு, இவ்வளோ வசத்தியா இருக்கிறவர் என்ன அவதாரமா இருப்பார், யாருடைய அவதாரமா இருப்பார், ஒருவேளை பெருமாளாவே இருப்பாரோ இல்ல ஆதிசேஷனாவே இருப்பாரோ. என்ன ஆதிசேஷன் பெருமாளுக்கு அனவரதம் கைங்கரியம் பண்றவர், ஆதிசேஷன் கலியுகத்திலே வந்து பிறக்க போறாருன்னு சொல்லியிருக்கா, அதனாலே இவராத்தான் இருக்கும் என்றெல்லாம் புராணத்தெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுவா. அதாவது சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது பாஷ்யக்காரர்னா யாராக இருக்கோ இருப்பார்னா, அது பிரதயன் விமதேஷு தீஷ்ணபாகம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர அவருதக் பிரதிபன்னயன் வயத்வைஹீவருதே பஞ்சபிராயுதைர முராரே. பெருமாளுக்கு அஞ்சு திவ்யாயுதங்கள் உண்டு, ஒன்னொன்னும் ரொம்ப ரொம்ப வசத்தியான திவ்யாயுதம். அது ஒவ்வொரு ஆயுதமுமே நம்மளை பலவிதமா காப்பாத்தும்னு சொல்லுவா. அதுக்காக பஞ்சாயுத ஸ்தோத்திரம்னு கூட இருக்கு. ஸ்புரத் சஹசிரா சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்யம் சுரத்விஷாம் பிராண விநாச விஷ்ணு சக்கரம் சதாஹம் சரணம் பிரபத்யே. அது சொல்லிச்சு அந்த அஞ்சு ஸ்லோகத்தையும் சொல்லிச்சு. இமம் ஹரே பஞ்சமகாயுதானாம் சமம் படேத்யோ அனுஜம் பிரபாதே சமஸ்து துக்கானி பயானி சத்ய பாபானி தசியந்தி சுகானி சந்தி வனே ரணே சத்ரு ஜலாக்னி மத்தியன். காட்டுலையோ யுத்தத்திலையோ ஜலத்திலையோ நெருப்புலையோ எங்க சத்ருக்கள் மத்தியத்திலையோ எங்க இருந்தாலும் இந்த அஞ்சு ஆயுதங்கள் நம்மளை நிச்சயமா காப்பாத்தும். இந்த அஞ்சு ஆயுதங்கள் இடத்துல இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி யார் சரணாகதி பண்றாளோ அவளுக்கு ஒரு பயமும் இல்லைன்னு இந்த ஸ்தோத்திரம் விசேஷமா சொல்றது. இப்போ சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், இந்த அஞ்சு ஆயுதங்களும் சேர்ந்து ஒரு மூர்த்தி எங்க பாஷ்யக்காரர், தனித்தனியா ஒரு சக்கரத்தாழ்வார் மட்டும் காப்பாற்றக்கூடிய பெருமை உண்டே, அதை போல சக்கரத்தாழ்வார் சங்காழ்வார் கௌமோதுகி கட்கம் என்கிறதான ஆயுதமாக்கும் சார்ங்கம் என்கிற வில்லாக்கும் எல்லாம் ஒன்னும் எப்படி பெருமாளுக்கு ஆசிரித ரக்ஷணத்திலே கூட சகாயம் பண்ணுமோ அந்த அஞ்சு ஆயுதங்களும் சேர்ந்து அஞ்சு பஞ்சாயுதமான திவ்ய ஆழ்வார்களும் சேர்ந்து ஒரு பாஷ்யக்காரராக வந்து அவதரிச்சிருக்கார் அப்படின்னு எப்படி ராமானுஜனுத்தந்தாதியிலே ராமானுஜனுத்தந்தாதியில சொல்லிச்சு. பாஷ்யக்காரர் ஆதிசேஷனுடைய அவதாரமா காட்டல, காட்டலைங்கிறதுனால இல்லைன்னு சொல்ல வேண்டாம், ஆனால் காட்டல. பாஷ்யக்காரனும் ராமானுஜனுத்தந்தாதிய திருச்செவியை சாத்தி அது திருச்செவி சாத்தி உகந்து ஆமோதிச்சிருக்காருன்னு சரித்திரம் உண்டு. அந்த ராமானுஜனுத்தந்தாதியிலே ஒரு பாசுரத்துல அடையாறு கமலத்து அலருமகள் கேள் வன்கை ஆழி என்னும் படையுடு நாந்தகமும் படரு தண்டும் உன் சார்ங்க வில்லும் புடையாறு புரிசங்கமும் இந்த பூதலங்காப்பதற்கு என்று இடையே ராமானுஷமுனி ஆயினா இந்நிலத்தே ராமானுஷமுனி ஆயினா எது அப்படின்னா ஆழியும் உன் சங்கும் எல்லாம் ஆழியும் சங்கும் வில்லும் தண்டும் எல்லாம் சேர்ந்து பஞ்ச ஆயுதங்கள் தான் பாஷ்யக்காரரான ஆயி அவதாரம் ஆயிற்று என்று அங்க ராமானுஜரே திருச்செவி சாத்திர பிரகாரம் அதையே அனுமோதிச்சு ஆமோதிச்சு சுவாமியும் இங்க பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர அபிருதக் பிரதிபன்னயன் வயத்வைஹே வருதே பஞ்சபிராயுதைர முராரே. பெருமாளுடையதான பஞ்ச திவ்ய ஆயுதங்கள்லாம் ஒரு மூர்த்தியாய் வந்து அவதரிச்சதுனாலே இந்த அவதார மூர்த்தியை தியானம் பண்றவாளுக்கு சேவிக்கிறவாளுக்கு இவா பக்தி பண்றவாளுக்கு என்னென்ன பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர நம்மளை எல்லா விதத்தினாலும் காப்பாத்துவார் நம் பாஷ்யக்காரர். அது எல்லா விதத்தினாலும்ன்றத அண்டர்லைன் பண்ணி கோட் பண்ணி வித்இன் கோட்ஸ்ல பார்க்கணும். எல்லா விதத்தினாலும் எப்படி ஓ ஐயா, என்ன பலன் வேணும் என்று பாஷ்யக்காரரிடத்திலே நாம் பக்தி பண்ணாலும் அந்த பலன் அத்தோட கைகூடி வரும். அதான் அங்க விசேஷம். அது அதே தேசிகன் இன்னொரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். எதிராசத்துல அஜகத்ரி வர்க்கம் அபவர்க்க வைபவம், அஜகத்ரி வர்க்கம்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது நிறைய விசேஷமான பல ஸ்ருதிகள்லாம் சாதிக்கிறார். அதுல சொல்லச்சே பொறுமான் ஈழ்வுடைய அழி சங்கத்தொடு அப்படின்னு முதல் பத்திலே பத்தாம் பதிகம். அந்த பதிகத்துல கடைசியில முடிக்கச்சே என்ன சொன்னார்னா, கல்வி வாயுமே அப்படின்னு. இதுல என்ன அவசியங்கோ, நிறைய படிப்பு வரும் அப்படின்னார். அப்புறம் எந்த படிப்புன்னு அங்கே ஆழ்வார் ஒன்றும் குறிப்பாக சொல்லலை. அது என்ன, கம்ப்யூட்டரா இல்லைன்னா இன்ஜினியரிங்கா இல்லைன்னா மெடிசினா இல்லைன்னா வேதாந்த சாஸ்திரமானு சொல்லலை. பொதுவாக ஆழ்வார் நல்ல படிப்பு வரும் அப்படின்னு விட்டார். வியாக்கியானம் பண்ணிச்சு, ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் நல்ல படிப்புன்னா அது பகவானை பற்றி படித்தாதான் நல்ல படிப்பு, அதெல்லாம் மற்றதெல்லாம் குப்பை. அதனால ஆழ்வார் இந்த இடத்துல பகவத் பக்தி வரக்கூடியதான அந்த மாதிரியான நல்ல படிப்பு வரும்னு வியாக்கியானம் பண்ணா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுவார். ஆனால் அந்த பதிகத்தை பெரியவா இந்த ஆழ்வார் நம்ம ஆழ்வார் என்ன சொல்லி கொடுத்தார், படிப்பு வரும்னு சொல்லியிருக்கார். அதனால எந்த படிப்பும் இந்த பதிகத்தை அனுசந்தானம் பண்ணால் வரும். அது மாதிரி ஆழ்வார் நிறைய பலன்கள்லாம் சொல்கிறார். அது சொல்லச்சே அது இதில் எட்டாம் பத்து முடிக்கச்சே எல்லாம் இப்போ நம்ம குழந்தை குட்டிகளோட நல்ல பசங்களாக இருந்து எல்லாரும் அது எல்லாம் பக்தாளாக இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த எட்டாம் பத்து நெடுமார்க்கடிமை பதிகத்தில் சொல்லச்சே, வாய்க்கதமியே இருக்கு உய்தோர் ஊழி ஊழி மாகாயாம் பூக்கோள் மீன் நான்குதோள் பொன்னாழிக்கை என்னம்மா நீக்கமில்லாடியார்தான் அடியாரடியார் அடியாரிங்கோக்கள் அவருக்கு குடிகளாச்சியிலும் நல்ல கோட்பாடே நல்ல கோட்பாட்டுலகங்களும் ஒன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்க மலக்கண்ணனை அந்தன் குருகோர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட வேண்டியர் மக்களே. நல்ல குழந்தைகளோடைய வாழ்னா நல்ல ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருப்பா என்று பலஸ்ருதி சொல்கிறார். இந்த மாதிரி பொதுவான பலஸ்ருதி நல்ல பலஸ்ருதிகள்லாம் நிறைய சொல்வது உண்டு. அதில் இன்னொரு பதிகத்தில் சொல்லச்சு, உலகில் எந்த பெரும் செல்வத்தராய் திருமாலடியார்களை பூசிக்க நோற்றார்களே. நிறைய ஐஸ்வர்யத்தோட பெருமாளையும் பாகவதாலையும் ஆராதிக்க முடியாததால் நல்ல வாழ்வா பெரிய வாழ்வா இருக்கும் அப்படின்னு இந்த பதிகத்தை சொல்லுங்கோ என்று சொல்லுவார். இப்படி நம்மாழ்வார் பலஸ்ருதி என்னென்னலாம் சொல்லியிருக்காரோ அந்த மாதிரியான அத்தனை பலஸ்ருதியும் பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தியில பாஷ்யகார் பலஸ்ருதி சொல்லலை. எதுக்குமே பாஷ்யகாரர் பலஸ்ருதியே சொல்லலை. ஒன்பது கிரந்தம் ஆதிச்சிருக்கார், ஒன்பது கிரந்தத்துலேயும் பலஸ்ருதி கிடையாது. ஆனால் அந்த ஐம்பது பந்து கிரந்தத்தையும் சுவாமி தேசிகன் அதை வாசிச்சு வாசிச்சு கிடைக்கிற பலன் என்னன்னு இந்த எதிராஜ சத்தத்திலே சாதிக்கிறார். அது சொல்லிச்சு, பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திர அனுகல்பூதமுரபித்பதம் சதாம் அஜஹத்ரி வர்க்கம் அபவர்க்க வைபவம் சல சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம் சரணம் யதீந்திர சரணம் ப்ருணீமகே நர சல சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம். அப்படி எப்படி அலப்பாயாது மனசு, முதல்ல நல்ல ஸ்டெடியான மைண்டு, அதுவும் ஸ்டெடிய விஷ்ணு பக்தியிலே ரொம்ப ஸ்டெடியான மைண்டு. அது அங்கே அங்கே நாலு விஷயம் சொல்கிறா, அவா நாலு விஷயம் சொல்கிறான்னு ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஐயோ அவா சொல்கிறது சத்தியமாக இருக்குமோ, நாம் எல்லாம் என்ன ஏதோ நம்ம பெரியவா சொல்லி கொடுத்தான்றதுனாலே நான் விஷ்ணு பக்தாளாக இருக்கோமோ அப்படின்னு எல்லாம் பயப்படாமல் உண்மையான பக்தியோடே நாம் நம்ம விஷ்ணு பக்தாளாக இருக்கிறது நமக்கு எப்படி ஆத்மஸ்வரூபத்துக்கு தகுந்த தெளிவோடு இருப்பான்னு. சலச்சித்த விருத்தி வினிவர்த்தன ஔஷதம் அப்பேற்பட்ட அபாஷிகாருடையதான அது அந்த திருவடியிலே பக்தியானது என்ன பண்ணும்னா, அது சொன்னார் அஜகத் திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். திரிவர்க்கம்னா தர்மம் அர்த்தம் காமம் மூணுத்துக்கும் திரிவர்க்கம்னு பேர். அது தர்மமோ அர்த்தமோ காமமோ எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நாம் ஆசைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள்னு சொன்னால் இது மூணுல அடங்கும். அது இதுக்கு மேலே வசத்தியானது மோக்ஷம்ன்றது. அபவர்க்க வைபவம் மோக்ஷம்னா அபவர்க்கம், அது மோக்ஷம் கிடைக்கும், மோட்சம் ஆச்சரியமாக கிடைக்கும் பாஷிகார் ஸ்ரீ சூக்தியில் ஈடுபட்டவாளுக்கு. அதோட மோட்சம்தான் கிடைக்கும், மற்றபடி எல்லாம் பாவம் ரிஷிகள் மாதிரி காஞ்ச சருக சாப்பிட்டுண்டு ஊர் உடுத்திக்கிறதுக்கு துணி கூட வேண்டாம் கௌபீனமே போகிறோம்னு ஒரு அப்படியே உடம்பு எலும்பு தோலுமா ரொம்ப சிரமப்பட்டுன்னு அலைஞ்சின்றப்பாளுவோன்னா அப்படிலாம் இல்லை. அஜகத் திரிவர்க்கம்னு இருக்கும். அவன் தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் ஒன்றும் குறையாமே பரிபூர்ணமாக இருந்து இங்கே இருக்கச்சேவே நம்முடைய தர்மமும் பெருமாளுக்குன்னு வாழ தெரிஞ்சு, நம்மளுடைய ஐஸ்வர்யமும் பெருமாளுக்குன்னு வாழ தெரிஞ்சு, நம்ம காமங்களும் பெருமாளுக்குன்னு வாழ தெரிஞ்சு, இந்த மாதிரி எல்லாமே பகவத் விஷயமாகவே ஆக்கிண்டு இருக்கக்கூடியதான தர்மார்த்த காமங்களோட பரிபூர்ண பகவத் அனுபவமான மோக்ஷானந்தத்தையும் தரக்கூடியது எதுன்னா அனுகல்பூதம் உரபித் பதம் சதாம். பெருமாள் திருவடியை கூட ரெண்டாம் பட்சமாக்க கூடியதான பாஷ்யக்காரர் திருவடிகள்னர். அதெல்லாம் பெருமாள் வசந்தவரா பாஷ்யக்காரர் வசந்தவரான்னு தேசிக நிலத்தில் கேட்டால் பட்டுன்னு சொல்லிவிடுவார், பாஷ்யக்காரர் மட்டும்தான் வசந்தவன். அவ்வளவு பிரேமம் பாஷ்யக்காரிடத்தில். அந்த பாஷ்யக்காருடைய எதனால் சொல்கிறார் அப்படின்னா, அந்த பாஷ்யக்காருடைய ஸ்ரீ சூக்தியிலே சின்ன வயசுலேருந்து அப்புள்ளார் பழக்கி வச்சதுனால அந்த பாஷ்யக்காருடைய ஸ்ரீ சூக்தியிலே பரிச்சயம் பண்ணி பரிச்சயம் பண்ணி பரிச்சயம் பண்ணி தான் வாழ்நாளெல்லாம் எல்லாத்தினாலும் பரிபூர்ணமாயிருந்து ஒரு குறைவும் இல்லாமல், என்ன ஒரு குறைவும் இல்லாமல், ஆற்றுல ஒரு நயா பைசா கிடையாது ஒரு நாளும் இல்லையா, ஆற்றுல ஒரு பைசா வச்சுக்க மாட்டார், என்னைக்காக இருந்தாலும் உஞ்சவருத்தி. இப்படி இருக்கிறவர் எப்படி தன்னை பரிபூர்ணமாக இருந்தேன் அப்படின்னு ஏன் அப்படி பேசிக்கிறாருன்னா, பைசா இல்லைன்றதுனாலே பட்டினியாக இருந்தார்னு கிடையாது, பைசா இல்லைன்றதுனாலே பட்டினியாக இருந்தார்னு இல்லை, பைசா இல்லைன்றதுனாலே பெரிய ராஜாக்கள்லாம் வந்து இவரை பார்த்து கைகூப்பலன்னு இல்லை, பைசா இல்லைங்கிறதுனாலே வித்வான்கள்லாம் இவரை பார்த்து ஐயோ ஏழையாச்சே இவர் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்ணான்னு இல்லை. யாராக இருந்தால் ஆபால கோபாலம் யாராக இருந்தாலும் சரி, மொத்த பேரும் ராஜாவிலிருந்து சாமானியன் வரைக்கும் சுவாமி தேசிகனான்னு கைகூப்பும்படியாக சுவாமி தேசிகன் சரித்திரத்தில் உண்டு. சிங்கப்ப நாயகன் ஒரு ராஜா, அந்த ராஜா சுவாமியினிடத்திலே வந்து திருவடியிலே விழுந்து பிரார்த்திச்சு எனக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணணும்னு கேட்டான்னு சொல்லி அதுக்கு உபதேசம் பண்ணதாக அதுக்குன்னு ஒரு அரசு சந்தேகம்னு அவனுக்கு ஒரு சின்ன ஒரு கிரந்தம் கூட எழுதி எழுதி அவங்க கையில் இதை வாசிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி கொடுத்தார் என்பதாக சொல்வது உண்டு. அதுபோல ராஜாக்கள்லாம் வந்து வணங்கும்படியான ஐஸ்வர்யத்தோடு இருந்தார் சுவாமி. அதனால் அந்த ஐஸ்வர்யம்னா ஆற்றுல பைசா இருந்தால் தான் ஐஸ்வர்யம்னு இல்லாது, ராஜாக்கள்லாம் வந்து வணங்கும்படியான ஐஸ்வர்யத்தோடு எப்படி ஐஸ்வர்யமானாக இருக்கிறவன் பரிபூர்ணமான திருப்தியான வாழ்வோடே வாழ்வானோ அது மாதிரி சுவாமி தேசன் பரிபூர்ணமான திருப்தியோடையே வாழ்ந்து ஐஸ்வர்யம் கேட்குற வாளுக்கு தான் ஐஸ்வர்யம் கொடுக்கும்படியானதான அவ்வளோ மந்திர சித்தியோடு எழுந்தருள் இருந்தார். அதாவது சொல்லுவா, யோகாரம்பத்வரித மனதோ யுஷ்மதைகாந்தியுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிகையே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமே தனபதி கிருஹாதம்பரா தம்புதேர்வா தாரா நிதியாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். நல்ல காரியங்களுக்கு பணம் வேணும்னு ஆசைப்பட்டு தார்மீகமான வாழணும்னு ஆசைப்படுறவா யாருக்கா இருந்தாலும் எவ்வளவு வேணாலும் தாயாருடைய அனுகிரகத்தினாலே கிடைக்குமேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினாலே அனுகிரகம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தை அனுகிரகம் பண்ணி தான் பிரம்மச்சாரிக்கு ஐஸ்வர்யம் தங்கம் அழையா கொட்டிட்டுன்னு சொல்கிறாளே, அப்படி ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய சுவாமி தேசிகனாக எழுந்தருள் இருந்தாரே, அதுதான் தேசி நீங்கள் சொல்கிறார். எந்த எனக்கு வந்த பெருமையாக இருந்தாலும் சரி, அந்த பெருமையெல்லாம் பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியை சேவித்து வந்த பெருமை தான் விட்டார், வேற ஒரு பெருமை கிடையாது எனக்கு. இவ்வளவு வித்வானாக இருந்தேன், கவிதார்க்கிக சிம்மமாக இருந்தேன், வேதாந்தாச்சாரியராக இருந்தேன், இதுவும் சர்வதந்திர சுதந்திராக இருந்தேன், இந்த மாதிரியாக சொல்லக்கூடியதான எந்த பெருமையாக இருந்தாலும் அத்தனை பெருமையும் அது பாஷ்யக்காரருடையதான ஸ்ரீசூக்தியை நான் அனுசந்தானம் பண்ணி வந்ததுனால அந்த ஸ்ரீசூக்தியிலே அவ்வளவு மகிமை இருக்குது. அதான் தேசிகன் அனுபவித்து சாதிக்கிறார். அதனால தான் பெரியவாயில் அந்த காலத்திலே பாஷ்யத்தை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் சேவிச்சுன்னு வந்தால் போகிறோம், அதுவே நமக்கு எல்லா விதமான பெருமாள் மாதிரி நமக்கு எல்லா நன்மைகளையும் ஆச்சரியமாக கொடுத்துண்டு நம்ம அதை காப்பாற்றுற மாதிரி இன்னொன்று காப்பாற்றாது என்று சொல்லுவா. அதனால் இங்கே இத்திராதி சப்தத்திலே மொத்தம் 70 ஸ்லோகம் 74 ஸ்லோகம் சாதிக்கிறாய் இத்திராதி சப்ததியில். இந்த இத்திராதி சப்தத்திலே ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப ஆச்சரியமான உசத்தியான அப்படியே பாஷ்யக்காரரிடத்திலே இவ்வளவு பக்தியோட இருந்து ஒரு ஆச்சாரியன் நமக்கு இவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரவாடத்தை கொடுத்து நாமும் இந்த இத்திராதி சப்ததி அனுசந்தானம் பண்ணால் நம் பாஷ்யக்கார தேசிகனுக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணாரோ அத்தனை அனுகிரகம் நமக்கும் பண்ணுவாரே என்று சொல்லும்படியானதான உசத்தியான ஸ்தோத்திர பாடம் இது. அதில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், அது ரொம்ப வசதி, ஒவ்வொரு ஸ்லோகமும் ரொம்ப வசதி. அதில் பவ மறுபரி கிண்ண ஸ்பீத பானீய சிந்து துரிதரயித ஜிஹ்வா துக்த குல்யா சகுல்யா ஸ்ருதி நயனசனா அபிஷோபதே லக்ஷ்மணோக்தி நரகமதன சேவாஸ்வாத நாடிந்தமான. போன வாட்டி அக்கு பஞ்சரை பற்றி சொன்னேன்னா இது அக்கு பிரஷரை பற்றி ஒரு ஸ்லோகம் இது. தேசிகன் எல்லா வைத்தியத்தையும் அத்துப்படியாக வச்சுருந்தார் போல இருக்கு. இது என்ன சுவாமி அக்கு பிரஷர்னா, போன வாட்டி அந்த அக்கு பஞ்சர் ஸ்லோகத்திலே சொன்னோம் இல்லையா, அக்கு பஞ்சர் அது என்ன ரசதமனி வேதாய சுதியாம்னு ரசதமன், அது என்ன ஏதோ ஒரு நரம்ப அந்த ஊசியால் குத்தி அது அகுண்டை கல்பந்தே நல்ல ஷார்ப்பான ஊசி, அந்த ஷார்ப்பான ஊசியால் எப்படி அக்குபங்கே பண்ணுவாளோ அது மாதிரி ஷார்ப்பாக இது எங்கேயோ நமக்கு குத்தி விட்டு பகவானிடத்திலே கைங்கரியமே பண்ணிட்டு இருக்கணும்ன்றதான ஒரு புத்தியை உண்டாக்கும் அந்த மாதிரியானது அங்கே ஸ்ரீ சூக்தி அப்படின்னார். இங்கேயும் அதே மாதிரி தான் அக்குபங்சர்னாலே பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை வரும்படியா இருப்பு அது மாதிரியான ஸ்ரீ சூக்தின்னார். அங்கே இங்கே என்ன சொன்னார்னா அக்கு ப்ரெஷர்னு ஒன்று உண்டு, அந்த அக்கு ப்ரெஷர் அக்கு ப்ரெஷரும் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிறா. இப்போ முன்ன சொன்ன வியாதிகள்லாம் இருக்க அதுக்கு அக்கு ப்ரெஷரும் பண்ணிக்கிறா. அது என்ன அக்கு பங்க்சர் அப்படின்னு பண்ணால் அது பங்க்சர் பங்க்சர் பண்ண வேண்டியிருக்கு, அது என்ன இருந்தாலும் அது ஓட்டானு போட்டால் கொஞ்சம் வலிக்கு தான் வலிக்கிறது, அதனால் அக்கு பங்க்சரை விட அக்கு ப்ரெஷர் தான் உஷத்தி அப்படின்னு இந்த அக்கு ப்ரெஷர் டாக்டர்லாம் என்ன பண்ணுவான் அக்கு பங்க்சரை மட்டமாக சொல்லுவாள், அது என்னத்துக்கு ஓட்டை போடுற வேலை அதெல்லாம் தப்பு அது அப்படின்னு சொல்லுவாள். தேசிந்தாய்க்கிறார் அது இருக்கட்டும், இங்கே அக்கு ப்ரெஷர் ஒன்று இருக்கு. இந்த அக்கு ப்ரெஷர் எப்பேற்பட்டதுன்னா நரகமதன சேவா சுவாத நாடிந்தமானா. அக்கு ப்ரெஷர்னா என்னென்ன அந்த நாடியை அமைக்கி அமைக்கி அதுக்கு தகுந்த எந்த நாடியை அமைக்கினா எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும் அப்படின்றது இந்த அக்கு ப்ரெஷர்ன்றது. எல்லாம் நம்ம தேசத்தில் இருந்தது தான் போல இருக்கு, தேசிகனே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு எதிராஜ சந்ததியில். அதனால் நம்ம தேசத்தில் இருந்தது தான் அப்படியே போச்சு. இப்போ சைனா தான் இதிலெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரா அப்படின்னு சொல்கிறா. அது நம்ம ஊர்லேருந்து எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ எங்கேயோ வெளியில் போச்சு, அதில் இதுவும் வெளியில் போயிட்டு இப்போ திருப்பியும் நம்ம ஊரில் வந்திருக்கு. அது நாடிந்தமானர், நாடிந்தமானனா இந்த இந்த நாடியை கலப்பி விடுறதுன்னு அர்த்தம். அது நரகமதன சேவா சுவாத நாடிந்தமானா, நரகமதன சேவா சுவாத நாடிந்தமானா அப்படின்னு நம்முடைய நரகத்தெல்லாம் அழிக்கக்கூடிய நரகநாசனையின் ஆயுள் கொண்டழையாத மானிட ஜாதியர்னு சொன்னார் பெரியாழ்வார். அது மாதிரி நம்முடைய நரகத்துக்கு தகுந்த பாப்பங்களை எல்லாம் ஒழிச்சு கட்டக்கூடிய பெருமாளிடத்துல போய் நாம் ஆசைப்பட்டு கைங்கரியம் பண்ண வேண்டாமோ? நரகத்தையே வளர்க்கக்கூடிய விஷயங்கள்லே போய் விழுந்து விழுந்து அதுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்குன்னா எப்பவும் தயாராக இருக்கிற நமக்கு பகவானிடத்திலே போய் கைங்கரியம் பண்ணி நரகமே வேண்டாம் என்றதான ஒரு ஸ்திதியை உண்டாக்கி தரும்படியான இந்த ஒரு பாக்கியம் எத்தால் கிடைக்கும்னா வாஷிகாஷி சூக்கிய வாஷம்னா அது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். அது அது எப்படி ஒரு ஒரு அக்கு ப்ரெஷர்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஷர் பண்ணி விட்டால் அது நமக்கு தகுந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குமோ, அதுபோல் பகவத் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதான உணர்ச்சியையே கிளப்பி விடக்கூடிய அந்த கிளர்ச்சியை ஊட்டக்கூடியதான ஒரு அக்கு ப்ரெஷராகும் சுவாமி தேசியன் பாஷ்யகாரருடையதான ஸ்ரீ சூக்திகள் அப்படின்னு. பாஷ்யகாரருடைய ஸ்ரீ சூக்தின்னா பாஷ்யம் பாஷ்யகாரர் 9 கிரந்தம் சாதிச்சார். அந்த 9 கிரந்தத்தில் 3 கிரந்தம் பிரம்மசூத்திர வியாக்கியானமே அது, ஸ்ரீபாஷ்யம்னும் தீபம் சாரம்னும் சொல்லுவோம், அது மூணுமே பிரம்மசூத்திர வியாக்கியானமே அது. மூணு முறை சாதிச்சிருக்கார் பிரம்மசூத்திர வியாக்கியானம். அது மற்றது ரெண்டும் சின்னதாக இருக்கும், ஸ்ரீபாஷ்யம் மாத்திரம் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும். அதே போல் அப்புறம் கத்தியம் 3 சாதிச்சார், சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியம் ஸ்ரீரங்க கத்தியம்னு, ஸ்ரீரங்க கத்தியம் சரணாகதி கத்தியம் வைகுண்ட கத்தியம்னு, சிறிய கத்தியம் பெரிய கத்தியம் வைகுண்ட கத்தியம்னு சொல்கிற வழக்கம். அது மூணு கத்தியம் சாதிச்சார். ஆக அது முதல்ல சாதித்த 3 பிரம்மசூத்திர வியாக்கியானம், அடுத்த கத்தியம் 3 ஆச்சு. இது தவிர கீதா பாஷ்யம், இது கீதைக்கு அற்புதமான வியாக்கியானம் பண்ணினார். அது கீதா பாஷ்யம் சாதித்தது ராமானுஜர் சாதித்தது, ராமானுஜருக்கு தான் விசேஷம். ராமானுஜர் பாஷ்யந்தான் கண்ணனுடைய திருவுள்ளமாகவே இருக்கக்கூடியது ராமானுஜ பாஷ்யந்தான்னு அதை நெருக்கமாக பதம் பதமாக விசாரித்து அதை ஸ்தாபித்து வச்சுருக்கார் சுவாமி தாத்பரிய சந்திரிகையில். அது தாத்பரிய சந்திரிகையை வச்சிருந்து தான் கீதைக்கு அர்த்தம் சொன்னால் தான் அந்த 18 அத்தியாயத்துக்கும் பொருத்தமான வியாக்கியானமாக இருக்கும். சில ஸ்லோகங்கள்லாம் சங்கராச்சாரிய வியாக்கியானம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டு அப்படின்னு தோணும். ஏன்னா சங்கரர் என்ன பண்ணார், அந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துப்பார், அந்த ஸ்லோகத்துக்கு சாதாரண சம்ஸ்கிருத விவகாரத்தில் இப்போ லௌகிகமாக லோகத்திலே சம்ஸ்கிருதம் இருந்தது இல்லையா, அந்த லோகத்திலே நடையாடுகின்றதான சம்ஸ்கிருத விவகார பிரகாரம் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவார். அது நமக்கும் அப்படித்தான், விவகார சம்ஸ்கிருதம் தானே நமக்கும் பழக்கம். அதனால அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சங்கராச்சாரியர் சொல்கிறது தான் ரொம்ப கரெக்டு போல தோணும். ஆனால் அதே சங்கராச்சாரியர் இன்னொரு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணச்சே, அந்த ஸ்லோகத்துக்கு இப்போ லோகத்தில் இருக்கிற நடையாடுற சான்ஸ்கிரிட்டை வச்சு அப்படி அர்த்தம் சொல்லுவார். இப்படி அர்த்தம் சொல்லிட்டு போனால் என்ன ஆகும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, சில இடத்துல அந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் விரோதமாக இருக்கும். சங்கர் அங்கே அப்படி சொன்னாரே இங்கே இப்படி சொன்னாரே அப்படின்னு நம்ம பிரமிக்க வேண்டும்படியாக இருக்கும். ஆனால் பாஷ்யகாரருடைய வியாக்கியானத்தில் என்ன விசேஷம்னா, 18 அத்தியாயத்திலையும் கண்ணனுடைய திருவாக்கில் இருக்கிற அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய உயிர் நாடி என்னன்னு பார்த்து அந்த 18 அத்தியாயத்தில் இருக்கிற 18 அந்த 700 ஸ்லோகத்துக்கும் பொருத்தமாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பண்ணுவார். அதுதான் இங்கே பாஷிகாருடைய ஸ்ரீ சூக்திக்கு என்ன ஏத்தம்னா, அது மொத்த கிரந்தத்துக்கும் பொருந்தரா போன்றதான வியாக்கியானத்தை சாதிப்பார். அது சம்ஸ்கிருதமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உசத்தியான பாஷை. இதனாலன்னா அது எந்த பதத்தை எடுத்தாலும் அந்த பதத்துக்கு 2-3 அர்த்தம் வரா மாதிரியாக ட்விஸ்ட் பண்ண முடியும். அது அந்த சம்ஸ்கிருதம் அந்த மாதிரி ரொம்ப ஒரு செழுமையான பாஷையாக இருப்பதனால, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, அகர்மான்னு வரும். அது அகர்மா அப்படின்னா என்ன, கர்மா இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. கர்மா இல்லைன்னா என்ன அப்படின்னா, கர்மா இல்லைன்னா கர்மா பண்ணாமல் இருக்கிறது, ஒரு கர்மாவும் இல்லாமல் இருக்கிறது அகர்மா அப்படின்னு வரும். அதே சமயம் அகர்மானா, இப்போ நம்ம விசாரிக்கிறது கர்மாவை பற்றியும் ஞானத்தை பற்றியும் விசாரிக்கிறோம். அதனால அகர்மான்னு சொன்னான்னா இது கர்மா இல்லை ஞானம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கூட வந்துடும். இப்போ அகர்மான்னு சப்தத்துக்கு கர்மாவே கிடையாதுன்னு அர்த்தமா இல்லை ஞானம்னு அர்த்தமானு பார்த்தோம்னா, சாதாரணமாக சொல்லச்சு அகர்மான்ற சப்தத்துக்கு கர்மா இல்லைன்னு தான் அர்த்தம். அதுதான் சங்கராச்சாரியர் பிடிச்சிப்பார். சாதாரண விவகாரத்தில் கர்மா இல்லைன்னு என்ன வேலை இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம், சும்மா இருக்கான்னு தானே அர்த்தம். அதனால அகர்மான்றது என்ன, கர்மாவெல்லாம் விட்டுட்டு இருக்கிறதான நிலை தான் அகர்மா அப்படின்னு சொல்லுவார். பாஷிகார் என்ன சொல்லுவார்னா, அது அர்த்தம் இல்லை, இங்கே விசாரம் வந்து 18 அத்தியாயத்துலேயும் பார்த்தோம்னா இந்த என்ன விசாரம்னா, கர்ம ஜானம் பக்தி இப்படி தான் விசாரம் இங்கே. அதனால இங்கே எடுத்துட்ட விசாரத்துக்கு கர்மம் ஞானமும் தான் விசாரம். அப்போ கர்மாவை பற்றி இல்லைன்னு சொன்னதுனாலே கர்மா இல்லைன்னா ஞானம்னு அர்த்தம்னு சொல்லுவார். இது போல பாஷ்யகாரருடைய வியாக்கியானம் பூராவுமே அப்படிதான் இருக்கும். அதனால ஒரு ஸ்லோகத்துக்கு சாதாரணமாக நேர் அர்த்தமாக பார்த்தோம்னா சங்கராச்சாரியர் சொல்றது என்ன ரொம்ப சம்ஸ்கிருத விவகாரத்துக்கு பொதுவாக பொருத்தமாக இருக்குமோன்னு தோணும். ஏன்னா அவரும் மகாஜானியாச்சு, அவர் என்ன தப்பு அர்த்தம் சொல்லணும்னு ஆசைப்பட்டா சொன்னார். அதனால சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை மேலோட்டமாக பார்த்தோம்னா என்ன அர்த்தம் வருமோ அந்த அர்த்தம் சொல்லுவார். ஆனால் பாஷ்யகாரர் மாத்திரம் 18 அத்தியாயத்தையும் பொருத்தமாக கண்ணன் திருவுள்ளமாக இந்த இடத்துக்கு இந்த பதங்களுக்கு என்ன அர்த்தம் பண்ணுறான். சில பேருடைய பாஷை இருக்க அந்த பாஷையினுடைய பொதுவான அவ ஸ்டைலே ஒன்று இருக்கும், அந்த ஸ்டைலை பிடிச்சுண்டு அந்த வழியில் வியாக்கியானம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி கண்ணனுடையதான அந்த வாக் சைலியினுடைய ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைலை பிடிச்சுண்டு பாஷிகார் வியாக்கியானம் பண்ணுவார். ஆனால் அப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கன்ற அந்த அழகு எடுத்து காட்டணும்னு சொன்னால் அது தேசிகன்தான் எடுத்து காட்டினார். தேசிகனால தான் இன்னைக்கு கீதையை வந்து ரொம்ப அழகாக சொல்லணும்னு தாத்பரிய சந்திரிகளே தேசிகன் காட்டினதுனால தான் சொல்லணும். வேதாந்தத்துக்கெல்லாம் சாரமாக கண்ணன் கீதையை சொல்லிவிட்டார் கீதையை சொல்லிவிட்டார்னு கொண்டாடிக்கலாம், கீதைக்கு அற்புதமாக பாஷிகார் வியாக்கியானம் பண்ணிட்டார்னு கொண்டாடிக்கலாம். ஆனால் அந்த கீதைக்கு பாஷிகார் வியாக்கியானம் பண்ணது அற்புதம் தான் அத்தியுதம் தான் தேசிகன் மாத்திரம் அதை காட்டாமல் போயிருந்தால் அது பாஷிகார் வியாக்கியானத்துக்குமே கூட அவ்வளவு கௌரவம் இருந்திருக்காது. ஆனால் பாஷிகார் வியாக்கியானம் கௌரவம் குறைஞ்சதுன்னு சொல்லலை, அது எப்படி கீதை எப்படி ஆழமோ அது மாதிரி பாஷிகார் வியாக்கியானமும் ஆழமாக இருக்குது. அந்த ஆழத்தை அப்படி எடுத்து காட்டுறாரு பாருங்கோ. அதான் சிதஜலதிபத் பாதி தாத்பரிய ரத்னை லக்ஷாட்சியை சிதஜலதிபத் பாதி தாத்பரிய ரத்னைகின்னார் தேசிகன். எதிராஜ சப்தத்தில் சொல்லிச்சு என்னவா சாதிக்கிறார் பாஷிகார் ஸ்ரீசூக்தி பார்த்தா அப்படிதான் தெரியும், மேலோட்டமாக தெரியும். என்ன அது சமுத்திரம் மாதிரி இருக்கு உள்ள போனமானா, எத்தனை நல்ல விஷயங்கள், எத்தனை யோசிக்க எத்தனை விஷயங்கள், எத்தனை வாதங்களுக்கு பிரதிவாதங்களாக இருக்கு. சாமான்யமாக ஒரு வாரத்தை சொல்லிட்டு போயிடுவார். அனுதேனகி பிரத்யூடாகனு உபனிஷத் சொல்றது. அனுதேனகி பிரத்யூடாகனா என்ன, அவர் இவர் என்ன சொன்ன, அனிருத்தம் அப்படின்னா மாயை, அது மாயை அப்படின்னு சொன்னா மாயை அப்படின்னு சொன்னா மாயை எது பொய், பொய் தான் மாயை, அதனால உலகம் மொத்தம் அப்படிதான் மாயை அப்படின்னு அப்படி சொல்லுவார் அவர் இல்லையா. அப்படிதானே சங்கராச்சாரியர் சொல்லுவார். அப்படி சொல்லக்கூடாது, அனிருத்தம்னா கர்மான்னு அர்த்தம், அது மாயினாலே உலகம் மூழ்கி கிடக்கிறதுன்னு சொல்றது தப்பு கிடையாது. ஆனா மாயினாலே மாயினா என்னன்னு நிரூபிச்சுட்டுன்னா சொல்லணும். மாயினா ஏன் அனிருத்த சப்தத்தினாலே மாயை சொன்னதுனாலே மாயை பொய்ன்னு வச்சிடக்கூடாது. இந்த இடத்துல அனிருத்த சப்தத்துக்கு மாயின்னு அர்த்தமே கிடையாது, இங்க அனிருத்தம் கர்மான்னு அர்த்தம் இங்க. அனிருத்தம்னா கர்மா இங்க, அந்த கர்மா உலகம் பூரா கர்மாவுடைய கர்மாவிலே மூழ்கி கிடக்கிறது. அந்த கர்மா போனாதான் மோட்சம் கிடைக்கும். மாயை போனால் மோட்ச கணக்குன்னு வியாக்கியம் பண்ணினா மாயை தான் பொய்யாச்சே, பொய்யானது எங்கேருந்து வருது எங்கேருந்து போகிறது, பொய் போய் வரும்னு சொல்கிறதும் போய் போகிறதுன்னு சொல்கிறதும் ஒத்து வருமா, மெய் தான் வரும் மெய் தான் போகும், பொய் போய் வருமா பொய் போய் போகுமா, போய் வரும்னு சொல்றதும் ஒத்து வராது, போய் போகணும்னு சொல்றதும் ஒத்து வர முடியாது, ஒத்து வராது. அதனால உபனிஷத்துக்களுடைய மொத்த அர்த்தத்தையும் பார்த்து வியாக்கியானம் பண்ணணும். ஒரே ஒரு வரியை மாத்திரம் வச்சுட்டு வியாக்கியானம் பண்ணா தப்பாதான் போகும் அது. அதனால எப்போ ஒரு வரிக்கு ஒரு வரியே எல்லா அர்த்தத்தையும் சொல்லிடும்னு சொல்லி அந்த ஒரு வரியை வச்சுட்டு மொத்தத்துக்கெல்லாம் தப்பர்த்தம் சொல்லக்கூடாது. மொத்த அர்த்தத்தையும் வச்சுட்டு ஒரு வரிக்கு அர்த்தம் சொல்லணும். அதான் பாஷ்யகாரருடைய மெத்தடு. அதான் அந்த மாதிரியான அது அது அப்படி பாஷ்யகார சூக்தியில இப்போ நுழைஞ்சான்னா அது ஒரு வரியா தான் இருக்கும், பின்னாடி ஒரு சமுத்திரம் இருக்கும். அது எப்பேற்பட்ட சமுத்திரமா இருக்குன்ற சீதஜலதிபத் பாதி தாத்பரிய ரத்னைஹி சீதஜலதிபத். எப்படி க்ஷீராப்தி இருக்கு, அந்த க்ஷீராப்தி ஆனது ரொம்ப வசதி, அப்படியே ரத்னங்களா குவிஞ்சு கிடக்கிறது. அப்பேற்பட்ட ரத்னங்கள் குவிஞ்சு கிடக்கும்படியான சமுத்திரம் என்று சொல்லுவா. அந்த அவ்வளவு ரத்னங்கள் குவிஞ்சு கிடக்கும்படியான அந்த சமுத்திரத்துல எல்லா ரத்னமும் உடனே எடுத்து வெளியில எடுத்துட முடியிறதா? ஏதோ சில சில ரத்னங்களை தான் எடுக்க முடியிறது, மற்ற ரத்னங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. அந்த சமுத்திரமானது சில ரத்னங்களை மாத்திரம் காட்டி கொடுத்துட்டு மற்ற ரத்னங்களை எல்லாம் காட்டி கூட கொடுக்காமே, ஆனா உள்ளுக்குள்ளே அமோகமா அபாரமா அபரிமிதமா அப்படி சேமிச்சு வச்சிருக்கா போலே இருக்கு பாஷ்யகாரருடையதான். அது ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசூக்திகள் சரணாகதி கத்திய ஸ்ரீசூக்திகள்லாம் அப்படி எத்தனையோ அர்த்தங்களை தனங்களுக்குள்ளே வச்சுட்டு அந்த ரத்னத்தை காட்டுறதுக்கு எப்படி சமுத்திரமானது கொஞ்சம் தான் காட்டுமோ அது போலத்தான் காட்டுறது நமக்கும். அந்த ரத்னங்களே அவ்வளோ வசதியா இருக்கு, ஆனா இன்னும் ரத்னம் இல்லைன்னு இல்லை, தேடி எடுக்க முடிஞ்ச வாழ்க்கைலாம் மேல மேல கிடைச்சுட்டே இருக்கு. இப்போ திருவாயுது இப்போ இதில் கிடைக்கிறதுன்னு சொல்றா பாருங்க, திருவனந்தபுரத்தில் தேடுறா தேடுறா பார்த்தா எடுக்க எடுக்க இன்னும் ரத்னமா இருக்கு. இன்னும் எவ்வளோ ரத்னமோ தெரியல, எந்த எத்தனை ஐஸ்வர்யமோ தெரியல. நேற்று கூட சொன்னால் முதல்ல ஏதோ 100 கோடின்னா, அப்புறம் 2000 200 கோடின்னா, 1000 கோடின்னா, 2000 கோடின்னா, இப்போ 1 லட்சம் கோடியும் தாண்டி எடுத்து இன்னும் பார்த்தான்னா ஒரு அந்த இன்னும் இன்னும் ஒரு வால்ட்டு திறக்கிறதுக்கே டிஸ்பியூட்டில் இருக்கு. இன்னொரு இன்னொரு வால்ட்டில் இப்போ தான் பாதை எடுத்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் மற்ற வால்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தாச்சு அப்படிங்கிறா. எத்தனை ஐஸ்வர்யம் எத்தனை ரத்னங்கள். அதுபோல இந்த ரத்னங்கள்லாம் சமுத்திரத்திலே கிடைக்கக்கூடிய ரத்னங்கள் போலே, அதுவும் க்ஷீரசமுத்திரத்திலே பெருமாள் ஏழு இருக்கிற க்ஷீரசமுத்திரத்திலே கிடைக்கிற ரத்னங்கள் போலே இங்கே பாஷ்யகாரனுடைய ஸ்ரீசூக்திலே அத்தனை ரத்னங்கள் கிடைக்கிறது. அதனால லக்ஷ்யா லக்ஷ்யைஹி சித ஜலதீவத் பாதி தாத்பரிய ரத்னை லக்ஷ்யா லக்ஷ்யைஹி அப்படின்னு சிலது கிடைக்கிறது, இன்னும் சிலது எவ்வளவோ கிடைக்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கு பாஷ்யகார ஸ்ரீசூக்தி. இன்னும் கேட்டால் பாஷ்யகார ஸ்ரீசூக்தினாலே நமக்கு என்ன வியாதி போகணுமா? எல்லா வியாதியும் போயிடும்னாரு. அப்புறம் இன்னும் தாபங்கள் ஏதாவது போடுமா? எல்லா தாபமும் போயிடும்னாரு. என்ன ஏதாவது ஆசைப்பட்டோமா? அத்தனை ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிரும்னாரு. அது அது அதான் ஆரம்பத்திலேயே சொன்னனே, உலகத்தில் எதெல்லாம் வசத்தின்னு மனுஷால் இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்காளோ அத்தனை வசத்தியான விஷயங்களும் எல்லாம் சேர்ந்து ஒரே பாஷ்யக்காரர் தான். சூரியன் வசத்தியா, சந்திரன் வசத்தியா, காமதேன் வசத்தியா, சிந்தாமணி வசத்தியா, கல்பக விருஷன் வசத்தியா, க்ஷீர சமுத்திரம் வசத்தியா, அந்த வைத்தியம் வசத்தியா, இந்த வைத்தியம் வசத்தியா, இன்னும் என்னென்ன லோகத்துல வசத்தின்னு அமிர்தம் ரொம்ப வசத்தின்னு சொல்றேளா, எல்லா வசத்தியும் பாஷ்யகார ஸ்ரீசூக்தியே தான். பாஷ்யகார ஸ்ரீசூக்தியில ஈடுபட்டு பாஷ்யகாரர்களிடத்திலே பக்தியோட அந்த பாஷ்யகாரருடைய ஸ்ரீசூக்தியை வாசிச்சுன்னு அதில் இருக்கிற அர்த்தத்தை அர்த்த விசேஷத்தை நாம் அனுபவிச்சுட்டு வந்தவனா, இவ்வளவு விசேஷங்களும் இத்தனை பெரிய விசேஷ நன்மைகள்லாம் தரக்கூடியது. இன்னும் எல்லாத்தையும் கேட்டால் பெருமாள் திருவடி வசத்தியா அப்படின்னு அதை விட வாஷிகார் வசத்தின்னு, இதை விட என்ன வசதியாக சொல்ல முடியும் சொல்லுங்க. பிரபஞ்சத்தில் எது வசத்தின்னா, மொத்த தத்துவங்கள்லேயே எது வசத்தின்னா பெருமாள் திருவடி தான் ரொம்ப வசத்தின்னா, அதை விட வசந்தது எதுவும் கிடையாது. அது ஆச்சரியமானது, அதுதான் எல்லா பாவனமானது, நமக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது, ஆத்மாவுக்கு ரொம்ப ஜெலி ஜெலுன்னு அத்தனை சேயத்தை தரக்கூடியது பெருமாள் திருவடி அப்படின்னு சொன்னா, எல்லா அந்த பெருமாள் திருவடியை காட்டிலும் ரொம்ப வசத்தி பாஷ்யகாரருடையதான ஸ்ரீசூக்தி தான். அதனால அதை காட்டிலும் வசந்தது எதுவும் கிடையாது. அதனாலே பாஷ்யகாரரே எல்லாம்னு எதிராக சத்ததிலே எத்தனை விதமாக ஆனந்தப்பட்டு சொல்கிறார். பாஷ்யகார ஸ்ரீசூக்தியை போலே உண்டா, பாஷ்யகார ஸ்ரீசூக்தியை போலே உண்டா. இதம் பிரதம சம்பவத் குமதிஜால கோலங்கஷாக மிருஷாமத விஷா நலஜ்வலித ஜீவ ஜீவாதவ க்ஷரந்தியமிருதம க்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி ஜிகுரவந்த தைரந்திரிகா. முதல்ல ஆரம்பிக்கிட்டே சொன்னார் சுவாதீன பத்திகாம் ஸ்ருதினர். பாஷ்யகார ஸ்ரீசூக்தினா எப்பேற்பட்டதுன்னார், அது சுவாதீன பத்திகை மாதிரின்னார் அவர். அதுனா சுவாதீன இவருக்கால பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமான நாயகிகள் அப்படின்னா யாரை சொல்லலான்னு, எல்லா நாயகியை காட்டிலும் அது வேதம் என்கிற பெண் இருக்காளே, ஸ்ருதினு சொல்லணும் சம்ஸ்கிருதத்துல, அந்த ஸ்ருதிங்கிற பெண்ணு தான் ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு. அந்த ஸ்ருதி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, சுவாதீன பத்திரிகையா இருக்கா அப்படின்னு, சுவாதீன பத்திரிகையா இருக்கான்னா அது ஒரு காவிய அலங்கார சாஸ்திரத்துல அப்படி ஒரு வார்த்தை உண்டு. என்ன ஒரு வார்த்தை, சில பெண்கள் என்ன பண்ணுவா, ஆத்துக்காருக்கு ரொம்ப அடங்கி பவ்யமா இருப்பா, ஆத்துக்காரத்துல ரொம்ப விசுவாசமா இருப்பா, ரொம்ப பக்தியோட இருப்பா, எல்லாம் உண்டு, ரொம்ப நன்னாவும் இருப்பா, அநேக ஆத்துக்காருக்கு அடங்கி இருப்பா. சில பெண்கள் எப்படி இருப்பான்னா, ரொம்ப நன்னா இருப்பா, ரொம்ப அழகா இருப்பா, ரொம்ப உசத்தியா இருப்பா, ரொம்ப குணவதியா இருப்பா, மகாபதிவிரதையா இருப்பா, ஆனா இருந்தாலும் ஆத்துக்கார அப்படியே பிடிச்சபடியா பிடிச்சு வச்சுட்டு இருப்பா. எந்த ஆத்துக்காரிடத்துல ரொம்ப விசுவாசமாயும் பதிபக்தியாயும் இருக்காளோ, ஆனா எல்லாம் இருந்தாலும் சரி, அவ ரெண்டு பேர்ல யாருக்கு யார் அடங்கி இருக்கா அப்படின்னு சொன்னா, சில ஆண்கள்ல ஆண்கள் மனைவிக்கு அடங்கி இருக்கிறது உண்டு, சில ஆண்கள்ல மனைவிக்கு ஆண்கள் அடங்கி இருக்கிறது உண்டு. இப்போ நம்ம பெருமாள் எப்பேற்பட்ட வர்ணர், எதிராஜ் சத்தத்தில் தான் சொல்கிறார், பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னார். நம்ம பெருமாளா அவர் ஆம்படியாளுக்கு அடங்கின பெருமாள்னார். அவர் சாதாரணமாக நான் பெருமாள்னா ஆம்படியாள் கிடைக்கணும்னா அவன் லக்ஷ்மி தேவிக்கு அடங்கின பெருமாள்னு சொல்லுவோம். இங்கே சொல்லச்சு அப்படி சொல்லலை, இந்த வேதம் என்கிற பெண் இருக்காளே அந்த பெண்ணுக்கு அடங்கினவர் பெருமாளாம். வேதம்னா மந்த்ராதீனம் தெய்வத்தம்னு ஒரு வார்த்தை உண்டு. எந்த தெய்வமா இருந்தாலும் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டுடும். எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த தெய்வம்னு இருந்ததுன்னா அது மந்திராதீனம் தெய்வத்தம், அது எந்த தெய்வமா இருந்தாலும் மந்திரத்துக்கு கட்டுப்படும். அப்படி இருக்குச்சே, எல்லா மந்திரத்தையும் அடக்கி வச்சு சாட்சாத்து பெருமாளாவே இருக்கிற இந்த இவ்வளவு பெருமையுடைய வேதம் இருக்க, அந்த வேதம் ஆகிற பெண் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பெருமாள் அடக்கி வச்சிருக்காளாவும், அதனால அவ சுவாதீன பத்திரிகை அப்படின்னு. ஆனா சுவாதீன பத்திரிகையா இருந்தாலும், அதாவது பெருமாளாகிற புருஷனை தனக்கு வசப்பட்டு வடித்தி வச்சிருக்கிற அந்த பெண்ணா இருந்தாலும், அந்த பெண் அழகா இருக்கிறது எதனால என்ன, அந்த பெண் அழகா இருக்கிறது எதனால என்ன, பெண் என்றால் என்னன்னா எவ்வளவு அழகான பெண்ணா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணா இன்னும் அழகு தான். அது அலங்காரமா அந்த பெண்ணுக்கு அழகுன்னு ஒண்ணு உண்டாக்கணும்னா, அது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசக்தி தான் அந்த பெண்ணை அழகுபடுத்துறதும். எதனால என்ன, மற்றவாளும் நானும் வேதத்தை அழகுபடுத்துறேன், வேதம்னா இப்படி தான், இவ்வளோ வசந்தது தான், இவ்வளோ அழகுதான்னு சொல்லி, அது சில பேர் அழகுபடுத்துறேன்னு சொல்லி அலங்கோலப்படுத்திக்கிறதும் உண்டோ இல்லையோ. இப்பெல்லாம் அதான் ரொம்ப, இப்பெல்லாம் நிறைய முன்காலத்துலலாம் லேடி சலூன்லாம் கிடையாது, இப்பெல்லாம் ஏகப்பட்டவா ஆகிப்போச்சு லேடி சலூன்னு சொல்லி. அதில் அழகுபடுத்துறேன்னு சொல்லி நிறைய அழகுலாம் படுத்துறா. ஆனால் அதில் முக்கியமாக என்ன பண்ணுறா தெரியுமோ இல்லையோ அப்படின்னா, எப்படி தலை விரிச்சின்னு போனால் அழகாக இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்றா. இவா பார்த்தா தலை விரிச்சுன்னு போறாது. அது போல தலை விரிச்சுட்டு போய் அழகுன்னு சொல்லி அலங்கோலத்தையே அழகுன்னு சொல்லி கொடுக்காம, வாஸ்தவத்துல எது அழகுன்னா அது பாஷ்யக்கார ஸ்ரீசக்தி தான். மற்றவாள்லாம் வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி அலங்கோலப்படுத்திட்டு நாங்கள்லாம் வேதத்தை அழகாக்கிட்டோம்னு சொல்றா, பாஷ்யக்கார ஸ்ரீசக்தி தான் உண்மையிலேயே வேதத்தை அழகாக்கி அந்த பெண்ணை பெருமாள் ஆசைப்படும்படியா பண்ணிவிடுச்சோம். வேதமானது பெருமாளை தன்மசப்படுத்தி வச்சிருந்தாலும், அந்த வேதம் அழகாக எல்லாருக்கும் தெரிவது எதனால என்ன, பெருமாள் உள்பட யாருக்கும் தெரிவது எதனால என்ன, பாஷ்யக்காருடைய ஸ்ரீசுக்தினால் தான். அவர் தான் இந்த வேதம்னா இவ்வளவு அழகு, இந்த வேதமானது இவ்வளவு அழகா பேசுறது, இவ்வளவு அழகா இதுக்கு அர்த்தம் சொல்லணும் என்று சொல்லி, அது அழகழகா வேதத்தை நமக்கு, வேதமே அழகு, வேதமே பெருமாளை காட்டக்கூடிய அழகுள்ளதுன்றதெல்லாம் நமக்கு பாஷ்யக்கார் சொல்லி கொடுத்ததுனால்தான் தெரிஞ்சதே ஒழி, இல்லைன்னா மற்றவா சொல்கிறபடி நாம் வேதத்தை என்ன பண்ணியிருப்போம், கடைசியில் அழகுன்னு நினச்சின்னு அலங்கோலப்படுத்தியிருப்போம் அப்படின்னு. அதுக்கு ஒரு அதுக்கு உதாரணமாக ஒரு விற்த்தாந்தம் கூட சொல்கிறது உண்டு. அது பாஷ்யக்கார சரித்திரத்திலேயே சொல்கிறா. அந்த சரித்திரத்தை தேசிகன் ஒரு ஸ்லோகத்தினாலே குறிப்பிட்டு காட்டுறார். அது என்ன ஸ்லோகம்னா, இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷாக மிருஷாமத விஷா நலஜ்வலித ஜீவ ஜீவாதவஹ கஷரஞ்சமிருதமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தய சிரந்தன சரஸ்வதி குரபந்த சைரன்றிகா அப்படின்னு. பாஷ்யக்கார காலத்தில், பாஷ்யக்காருக்கு ரொம்ப வயசாகிடுத்து, திருநக்ஷத்திரம் ஆனபோது சிஷ்ய சில சிஷ்யெல்லாம் கேட்டாலும், இப்பேற்பட்ட ஆச்சாரியான மகத்தான ஒரு வைபவத்தோடு எழுந்தருள் இந்த ஆச்சாரியருக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை யார் காப்பாற்ற போறா, இனிமேல் பாஷ்யக்காரர் போலே இருந்து இந்த சம்பிரதாயம் ரட்சிக்கிறதுக்கு நமக்கு துணை இருக்காதே அப்படின்னு பாஷ்யக்காரரிடத்துலே போனாலாம். அப்போ பாஷ்யக்காரர் சொன்னாராம், கொங்கு பிராட்டின்னு ஒருத்தி இருக்கா, அவளை போய் பார்த்துட்டு வாங்கோ, உங்களுக்கு எல்லாம் புரியும்னாராம். அது கொங்கு பிராட்டின்னு ஒரு சிஷ்யா, அந்த சிஷிய அந்த சில சிஷியாலாம் போய் பார்க்கறதுக்கு போனாலாம். போனால் அந்த குங்கு பிராட்டி யார் அப்படின்னு சம்பிரதாயமாக வார்த்தை, இது பிரமாணம்லாம் கேட்க முடியாது, சம்பிரதாயமான வார்த்தை. அந்த வேதம் என்கிற அந்த சமஸ்த வேதங்களும் சேர்ந்து அது இப்போ ஒரு பெண் என்ன சொல்கிறதுனாலே ஸ்ருதினு சொல்வது உண்டு. அந்த ஸ்ருதி என்கிற பெண்ணே பாஷ்யக்காரரிடத்திலே ஆசைப்பட்டு பாஷ்யக்காரருக்கு சிஷ்யா, எப்படி பெருமாள் வந்து பாஷ்யக்காரருக்கு சிஷ்யா சிஷ்யனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு திருக்குறுங்குடியிலே வந்து சமாசீனம் பண்ணிட்டார்னு சொல்லுவோம் இல்லையா, திருவேங்கடத்திலே பாஷ்யக்காரரிடத்திலே பெருமாள் வந்து திருவேங்கடையான் காலக்ஷேபம் கேட்டார்னு சொல்லுவா. அதுபோல வேதம் என்கிற பெண்ணே தானே பாஷ்யக்காரர் இவ்வளவு ஆச்சரியமாக வேத சம்ரக்ஷணம் பண்ணும்போது இப்பேற்பட்ட மகானுக்கு நாம் சிஷ்யா இருக்கணும்னு சொல்லி சிஷ்யா இருந்தாளாம் அவள் கொங்கு பிராட்டின்னு சொல்லுவா அவளை. அந்த கொங்கு பிராட்டி என்கிற அவளை போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார் பாஷ்யக்காரர். அவள்லாம் போனான், அவள் போனா அப்போதான் அவள் ஒரு முதல்ல தலைவிரி கோலமாக தலையை வாரி வச்சிருந்தாளாம், தலையை வாரின்ட்டு இருந்தா. இவெல்லாம் வந்த பிறகு ஒன்றும் பேசலை அவள், அவள் பாட்டுக்கு நிதானமாக செடுக்கெடுத்தா அழுத்தா அழகாக தலையை கோதிண்டா வாரிண்டா. அப்புறம் வாரிண்டு ஆச்சரியமாக ஒரு சிகப்பு ரிப்பன் சிவப்பு கயிறால் எடுத்து அழகாக தலையை முடிச்சு போட்டுண்டா. முடிச்சு போட்டுண்டா விட்டு திரும்பி வாழை ஒரு முறை பார்த்தா, பார்த்துட்டு திருப்பியும் அது தான் அழகாக முடிச்சு போட்டுண்டா அதே தன்னுடையதான சிரசிலேயே இன்னும் அழகாக ஒரு வெள்ள ரிப்பன் ஒன்று எடுத்தா, அதை எடுத்து நின்னா சுற்றி போட்டு கட்டி போட்டு ரொம்ப அழகாக தலையை கட்டிண்டாலாம். இதை பார்த்துட்டு வாழை பார்த்தா போயிட்டு வாங்கோ அப்படின்னாலாம் வா பாட்டுக்கு போயிட்டு வந்து வந்துட்டா இவா பாஷிகார்கிட்ட போனேன். பாஷிகார் கேட்டால் என்ன போனேல் என்ன வந்தேன்னு போனோம், அவள் ஒன்றுமே பேசலை. போச்சவே தலையை விரிச்சு போடணும் வாரின்ட்டு இருந்தா, நாங்கள் போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்து பேசவே இல்லை. அழகாக நிதானமாக பொறுமையாக தலையை வாரிண்டா, சேவப்பறிப்பினால் முதல்ல தலையை கட்டிண்டா. அடுத்தது கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் நன்னா சிடுக்கிறது அழகுப்படுத்தின்னு திருப்பியும் வெள்ளரிப்பினால் ஒரு வாட்டி கட்டிண்டா. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், வேறு ஒன்றுமே பேசலை அங்கே அப்படின்னா. அதான் நீங்கள் சொன்னாலே யார் இனிமேல் காப்பாற்ற போகிறா இந்த சம்பிரதாயத்தைன்னு, இந்த வைதிக சம்பிரதாயத்தை காப்பாற்றுறதுக்கு முதல்ல ரெண்டு அந்த சிகப்பு ரிப்பன் எடுத்து கட்டினாலே காஷாயம் கொடுத்துட்டு நான் வந்தேன், இதுக்கப்புறம் திருப்பியும் வெள்ள ரிப்பன் எடுத்து கட்டினாலோ இல்லையோ அந்த வெள்ள நூலாலே கட்டினாலே, வெள்ள நூலானது என்னென்னா வெள்ள வஸ்திரம் சாத்திட்டு இருக்க போட கிரகத்திர சொல்கிறது, அந்த கிரகத்தர் வந்து இனிமேல் ஒருத்தர் இந்த சம்பிரதாயத்தை நான் காப்பாற்ற போகிறார் என்று அவர் சொன்னாராம். சாக்ஷாத் சுவாமி தேசிகனை தான் குறிப்பிட்டது பாஷ்யக்காரர் அந்த காலத்திலேன்னு சொல்லுவா. அதை அப்படி அந்த வெள்ளரிப்பனை பற்றி மென்ஷன் பண்ணாமல் இந்த தலையை வாரின்றதை மாத்திரம் சொல்லி அழகாக எப்படி அந்த வேதமாகிற பெண் எப்படி தன்னுடைய தலையை அழகாக வாரிண்டா எப்படி தன்னை கட்டிண்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தினாலே சாதிக்கிறார். இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷா. இப்பெல்லாம் எத்தனையோ புதுசு புதுசாக அவாவா ஏதாவது ஒரு மதம்னு சொல்லி ஆரம்பிச்சுடா, புதுசு புதுசாக தெய்வங்கள்லாம் வருது, அன்னைக்கு இல்லாத தெய்வங்கள்லாம் இன்றைக்கி புதுசாக வருது. நம்ம இந்த வைதிக சம்பிரதாயமானது எத்தனையோ 5000 10000 லட்சக்கணக்கான வருஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ திடீர்னு பார்த்தான்னா ஒரு 700 800 வருஷம் முன்னாடி வந்தது இந்த இஸ்லாம்னு வந்தது, இல்லைன்னா அது ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி வந்தது கிறிஸ்டியானிசம்னு வந்தது, இப்படின்லாம் புதுசு புதுசாக ஏதாவது வருது. அது பார்த்தா உலகம் பூரா பரவி போகிறது. அதான் தேசியம் சாதிக்கிறார். இதம் பிரதம சம்பவத்து குமதிஜால கூலங்கஷாஹா. அந்த புத்தகங்கள்லாம் வாசித்து பார்த்தான்னா மொத்தம் தலையிலேன்னு கால் வரைக்கும் மொத்தம் ஓட்டையாக இருக்கும். அது அதை கவனிக்காமல் அதில் இருக்கிற ஏதோ 2 3 நல்ல வார்த்தைகள்லாம், அதெல்லாம் நாம் சொல்கிற நல்ல வார்த்தைகள் தான், நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிற அதே நல்ல வார்த்தையை அவளும் நாளே தானே எடுத்து சொல்லுவாள். நம்ம சம்பிரதாயத்தில் நாம் சொல்கிறோம்னு வாசிக்காமல் அவா சொல்கிறான்னு சொல்லிவிட்டு அதை மாத்திரம் பார்த்து வாசிச்சுட்டு அதுவும் கேட்க வேண்டாமல், அதெல்லாம் இங்கிலீஷில் வேறு இருக்கும், இப்போ எல்லாருக்கும் இங்கிலீஷ் தான் தெரிகிறது. நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிறதுலாம் தமிழில் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, இதெல்லாம் இப்போலாம் வாசிக்கிறதே யாரும் கிடையாது. அதனால் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு ஆஹா என்னமா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இதம் பிரதம சம்பவத்து அப்படின்னு சில கரைகளில ஆத்தங்கரையில என்ன உண்டாகும்னா, அந்த ஆறு அந்த ஆறுனுடைய நீர்பற்றில ஏதாவது புதுசு புதுசா செடிகள்லாம் உண்டாகும். அந்த மாதிரி புதுசு புதுசா உண்டாகிற செடிகள்லாம் இருக்கு, அது அந்த ஆறு அந்த அந்த ஆற்றினுடைய பத்துல தான் வளருது, அது அந்த நீர்பற்றில தான் வளருது. ஆனால் அதே ஆறு வெள்ளம் எழுக்கிட்டே என்ன ஆகும்னா அடி விழுதுன்னு போயிடும், மொத்த செடி கொடி மொத்தம் புதுசு புதுசாக வர்றது எல்லாத்தையும் அடிச்சு விழுதுன்னு போயிடும். அது மாதிரி தான் இதம் பிரதம சம்பவத் குமதி ஜால கூலங்கஷா அமிருஷா மத விஷானல ஜுவலித ஜீவ ஜீவாதவா. அதுபோல இந்த ஆத்தங்கரையிலே புதுசு புதுசா செடி முளைக்குமே, அந்த மாதிரி புதுசு புதுசா எத்தனையோ சித்தாந்தங்கள்லாம் புதுசா முளைக்கிறது. ஆனா இந்த வேதம் என்கிறதான இந்த சித்தாந்தம் வெள்ள பெருக்கெடுக்கும் போது என்ன ஆகும்னா மொத்தம் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி அடிச்சும் போகும்படியானதான் நல்ல ஸ்ரீ சூக்தி யாரிடம் இருக்குன்னா பாஷ்யகார்கிட்ட இருக்குன்னு. பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தி அவசியமானா தெரியும் எங்கெங்கெல்லாம் மற்ற சித்தாந்தங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஓட்டையை போட்டுண்டு அத்தனை ஓட்டையும் ஓட்டைன்னு கூட தெரிஞ்சிக்காம ஊரெல்லாம் உளறி கொட்டின்னு இருக்கான்றது அந்த பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தியில் பழகப்பட்டவாளுக்கு தானே தெரிஞ்சிருமோ இல்லையோ. அந்த மாதிரி தெரியக்கூடியது, அந்த மாதிரி இந்த பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தியானது புதுசாக முளைக்கிற செடிகளை ஆறு அடிச்சுட்டு போகிற மாதிரி அடிச்சுட்டு போகும். மிருஷா மத விஷானல ஜொலித ஜீவ ஜீவாத்தவா. சில என்ன நெருப்பில் விழுந்துடும், சில பேர் நெருப்பில் விழுந்து அப்படியே கருகி போயிடுவா, இனிமேல் பிழைக்க முடியாது. அதுபோல ஆத்மாவை கொண்டு போய் நெருப்பில் தள்ளும்படியாக இருக்கக்கூடிய மதங்கள்லாம் கூட உண்டு. அந்த நரகம் என்கிற நெருப்பிலே தள்ளும்படியான மதங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி அவ்வளோ தூரம் கருகி போன ஆத்மாவாக இருந்தால் கூட காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்கு நம்ம பாஷ்யகாருடைய ஸ்ரீ பக்தி ஸ்ரீ சூக்திக்கு. அவ்வளவு வசதியாக இருக்கும் பாஷ்யகார் ஸ்ரீ சூக்தி. அதனால் இது எப்படி இருக்கு, க்ஷரந்தி அமிர்தம் அக்ஷரம் எதி புரந்தர சியோக்தய க்ஷரந்தி அமிர்தம். அப்படியே அமிர்தம் சொட்டுறது பாஷிகா சிவக்தியில். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணும்னா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகான். வேதம் என்கிற பெண்ணு அதை மற்றவாள்லாம் தான் அழகுபடுத்துறேன் அழகுபடுத்துறேன்னு சொல்லி தலைவிரி கோலம் ஆகிட்டா. இப்பெல்லாம் லேடிஸ் சலூனில் போனான்னா அழகுபடுத்துறேன்னு சொல்லி அழகாக தலை அழகாக முடிஞ்சுட்டு ரொம்ப நான் ரொம்ப அந்த காலத்து அந்த பத்தியோட பாங்கோடு இருக்கிற பெண்ணை அழகுன்னா என்னென்னா தலை விரிச்சின்னு போகிறது தான் அழகுன்னு பார்க்கத்து கொடுக்குறாளே. அந்த மாதிரி அந்த வேதம் என்கிற பெண்ணை அப்படி தலைவிரி கோலம் ஆக்கிவிட்டா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திரிகா. ஆனா பாஷ்யகார ஸ்ரீ சூக்தி தான் அழகுன்னா எது, அந்த தலையை வாரிக்கிறதுன்னா எப்படி வாரிக்கணும், அதை எப்படி பின்னிக்கணும், அது எப்படி ஆச்சரியமானதான அலங்காரங்கள்லாம். இப்போ தலையை விரிச்சின்னு போறவா தலைக்கு அவள்லாம் இந்த ஜடனாகும் அந்த மாதிரி வசந்ததான ஆபரணங்கள்லாம் ஒன்றும் போட்டுக்க முடியாது. சந்திரன் இந்த சூரியன் நெச்சு சூடி ராக்குடி குடி இதெல்லாம் ஒன்றும் போட்டுக்க முடியாது. மொத்தத்தில் பிசாசு மாதிரி பிரிச்சுன்னு ஓட வேண்டியது தான். அப்படித்தான் அவள்லாம் தலையை விரிச்சுட்டு போகணும். அலங்காரமாக இருந்து அப்படி கல்யாண பொண்ணு மாதிரி அந்த ராக்குடி என்ன, சந்திரன் என்ன, சூரியன் என்ன, நெத்தி சுட்டி என்ன, அதோட அந்த ஜடநாகம் என்ன, அப்படி புஷ்பங்கள்லாம் சாத்திண்டு அழகாக பார்த்தாலே மகாலட்சுமி போலே சொல்லும்படியான இந்த அழகு, இது இது பண்ணினாத்தானே அழகுன்னு சொல்லலாம். அது மாதிரி பாஷ்யகாருடைய ஸ்ரீசூக்தி இருக்க அந்த மாதிரி வேதமாகிற பெண்ணுக்கு தலையலங்காரத்தை ரொம்ப நன்னா பண்ணக்கூடியதான சேட்டி போலே இருக்காள் இந்த பாஷ்யகாருடைய ஸ்ரீ சூக்தி. அந்த மாதிரி ஒவ்வொரு என்ன விதமாலாம் இந்த உலகத்தில் பாஷ்யகாரரை கொண்டாடலாமோ அவருடைய ஸ்ரீ சூக்தியை கொண்டாடலாமோ அப்படியெல்லாம் ஆச்சரியமாக கொண்டாடியிருக்க. இன்னும் கேட்டான்னா ஒரு ஸ்லோகம் பெரியவாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் கூட உண்டு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் ஒன்னொன்னுமே பிடிச்சது தான். அதுல கபத் திமத கர்தமம் கபில கல்பனா வாகுராம் துரத்யஜமதீத்யதத்ருஹிணதந்திரயந்திரோதரம் குதிருஷ்டி குஹனா முகே நிபதத பரபிரம்மண கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனி. பெருமாளையே பாஷ்யகாரர் தான் காப்பாத்தினார். என்ன எல்லாரும் என்ன நினைச்சுட்டா அந்த வசந்த தெய்வம் ஆதி தெய்வம் ஜெகத்காரணம் மூல புருஷன் யாரு அப்படின்னு சொன்னா பரதத்துவம்னு சொன்னா பரமசிவன் தான் அப்படின்னு ஒரே பயங்கர பிரச்சாரம் ஏற்பட்டு போச்சு. பரதத்துவம் இப்ப யாருக்கிட்ட போய் மாட்டின் கொடுத்துன்னா சைவ மதத்துல போய் மாட்டின் கொடுத்து அதுலேருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கபர் திமத கர்தமும் அப்படின்னு எப்படி ஒரு பெரிய காடு மொத்தம் ஷேரு, அந்த ஷேரிலே போய் ஒருத்தன் மாட்டின்டா அவனை எப்படி இழுக்கவே முடியாதோ அது போல இந்த சைவ காடு இருக்க, இந்த சைவம்ங்கிறதான சேர் காடு இருக்க, அந்த சேத்தங்காட்டில் போய் விழுந்துடுச்சு. அந்த காட்டு சேர்லேயே விழுந்து இந்த 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 பரபிரம்மத்தை பிடிச்சி தூக்கி விடுறது உள்ள அப்பாடா அந்த மாதிரி அதில் விழுந்தது சேர். அப்புறம் அந்த சேர்லேயே விழுந்த பர தத்துவத்தை ஒரு வழியாக அப்புறம் என்ன இந்த இவர் இருக்கார் பாருங்க சாங்கியம்னு ஒரு தத்துவம் கபில கல்பனாவா குராம். அது சாங்கியம்னு ஒரு தத்துவம் இருக்குது, சாங்கியம்னு ஒரு சித்தாந்தம். அது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸ் சித்தாந்தம். அது சாங்கியன்ற பேரில் தான் இல்லையே ஒழி அதுதான் உண்மையிலேயே ரொம்ப ஃபேமஸ். இது எதனால என்ன, நாமெல்லாம் நிறைய பேர் அதை தான் தினம் அனுஷ்டிச்சுட்டுருக்கோம். அது தெரியல, நாம் அதை அனுஷ்டிக்கிறோன்னு தெரியாமே அனுஷ்டிக்கிறோம். அது என்ன தெரியுமோ இல்லையோ அப்படின்னா பெருமாள்லாம் தெய்வம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் நம்ம காரியத்தை நாமே பார்த்துட்டு இருக்கோம். காரத்தால கண் வழிக்கிறதுலேருந்து ஐயோ ஐயோன்னு நம்ம காரியத்தை நாம தான் ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்கோம். நான் அதனாலே நாம்னு நம்ம ஆத்ம தத்துவம்னு ஒன்று இருக்குது, நம்ம சுற்றி என்ன இருக்குது, இந்த பிரபஞ்சம்ன்றது இருக்குது, இது ரெண்டு தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் இருக்குது, நாம் இருக்கும், அதெல்லாம் தெய்வம் பெருமாள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ புஸ்தகத்தை பார்க்குறோம், பிரவச்சனம் கேட்குறோம், அப்போ தான் பெருமாள்னு ஏதோ நினைவு வருது. மற்ற சமயத்துலலாம் எப்படின்னா ஒரு 24 hours பெருமாளை வந்து ஒருவேளை நல்லவாளாக இருந்தால் கூட பெருமாளை எவ்வளோ நினச்சிப்பா அப்படின்னா இருக்கலாம் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/2 hour, 1 hour. அதுக்கு மேலே பெருமாளை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனையோ லௌகீகமான ஒர்க்கு, எத்தனையோ ஆஃபீஸ் ஜாபு, எத்தனையோ. ஆக நாம் இருக்கிறது என்னென்ன, நாம் இருக்கோம், இந்த பிரபஞ்சம் இருக்குன்ற நினைவு தான் இருக்குது. இது வேறு, இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நாம் இருக்கோம், பிரபஞ்சம் இருக்குது, இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறது தான் சாங்கிய சித்தாந்தம். அதனால் உலகம் பூரா எது இப்போ அனுஷ்டானத்தில் இருக்குன்னா சாங்கிய சித்தாந்தம் தான் அனுஷ்டானத்தில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது சாங்கியன்ற பேருன்னு தெரிஞ்சிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஆக என்ன ஆச்சுன்னா பரதத்துவம் போய் இந்த சாங்கிய சித்தாந்தத்துக்குள்ளே மாட்டின் கொடுத்து, சாங்கிய சித்தாந்தம் தான் என்ன பெருமாள்னு ஒருத்தர் இருக்காருன்ற நினைப்பே இல்லாமல் பண்ணிவிடுதோ இல்லையோ. அவன் சைவ சித்தாந்தத்திலேயே சேரு, அந்த சேரில் விழுந்து இந்த பரதத்துவம் தப்பிச்சு வந்ததுன்னா இந்த சாங்கிய சித்தாந்தம்ன்ற வலையில் வந்து மாட்டின்னு கொடுத்து, அந்த வலையிலேருந்து மாட்டின்னு வலைக்குள்ளே போய் பின்னி பணிஞ்சு மாட்டின்னு இதுலேருந்து வரத்துக்குள்ளே அது பட்டப்பாடு இருக்கே, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது கபிலகல் துரத்தியமதி தியதத்து துருகிண தந்திர யந்திரோதரம் அப்படின்னு அதையும் தாண்டி வந்தால் இந்த பரபிரமத்துக்கு என்ன ஆச்சு தெரியுமோ இல்லையோ கதி, அதோட இன்னும் மோசமான கதி. அது என்னென்னா துருகிண தந்திர யந்திரோ பிரம்மாவனுடைய சித்தாந்தம், சார்வாக சித்தாந்தம் ஒன்று உண்டு. இந்த சார்வாக சித்தாந்தத்தில் என்ன உண்டு தெரியுமோ இல்லையோன்னு பாருங்க, நம்மால் எவ்வளோ சௌக்கியமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சௌக்கியமாக நாம் இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றவாளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஐயோ பாவம், மற்றவாளம் ஐயோ பாவம்னு நினைக்க வேண்டாமான்னா எதுக்கு ஐயோ பாவம்னு நினைக்கணும்? இல்லை ஒரு தர்ம நியாயம் பார்க்க வேண்டாம், எதுக்கு தர்ம நியாயத்தை பார்க்கணும்? ஒரு தர்மமும் கிடையாது, நியாயமும் கிடையாது. தர்மம் ஏ தர்ம நியாயம் பார்க்கலன்னா யமலோகம் கிடைக்கும், யமனாவது யமலோகமாவது ஒன்றும் கிடையாது. அது யார் போய் பார்த்துட்டு வந்தா? ஒருத்தனும் அவள் ஆத்மாவையே பார்த்தது கிடையாது, யமலோகத்தை போய் பார்த்தானா? நான் இருக்கேன்னு சொல்லிக்கிற நம்ம ஆத்மாவையே ஒருத்தனும் பார்க்கல இது வரைக்கும். இல்லை இவ்வளோ பேர் சொல்லிக் கொடுக்கலாம் ஆத்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. கூப்பிடுங்கோ வாழலாம், ஆத்மான்னு ஒன்று இருக்கா, கூப்பிடுங்கோ, எப்படி இருக்குது, கருப்பாக இருக்கா, சேப்பாக இருக்கா? அது ஏன் அவர் அப்படி சொல்கிறார்? அவர் ஆத்மா பெருசுங்கிறார், இவர் சின்னதுங்கிறார். அவர் ஆத்மா ஜடம்ங்கிறார், இவர் அது இல்லை ஜடம் இல்லை ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறார். ஒருத்தர் சொல்கிறார் ஆத்மாவே ஒன்றும் கிடையாதுன்றார். எல்லாரும் ரிஷிகளாம், எல்லாரும் ஜானிகளாம், எல்லாரும் சித்தாந்தம் பண்ணுறவாளாம். இன்னும் இத்தனை பேர் எதுக்கு வளர்றா? ஒருத்தர் ஜோதி ஜோதிமயமாக இருக்குன்றார் ஒருத்தர். ஒருத்தர் என்ன இது பார்த்தவாளாக இருந்தானே ஒழுங்காக ஒரே மாதிரி சொல்ல மாட்டா. அத்தனை பேரும் மொத்த பேரும் புழுகுறானுங்க, அத்தனை பேரும் சேர்ந்துட்டு ஆத்மாவை பார்க்காமே நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேங்கிற ஆத்மாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுமோ இல்லையோ, நாம் ஏதோ இன்னைக்கு இருக்கோம் அவ்வளோத்தான். என்ன எப்படி அதை பெட்ரோலை போட்டால் ஃப்ளைட்டு பறக்கிறது, என்ன ஃப்ளைட்டு பெட்ரோலை போட்டால் ஃப்ளைட்டு பறக்கிறது வேணும்னா கண்ட்ரோல் வேணால் மனுஷன் பண்ணுறான வழியா பறக்கிறது உண்டான சக்தியெல்லாம் பெட்ரோல் அது போட்டானே ஃப்ளைட்டுக்கு தானே தானே இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ எப்படி இந்த இது இருக்கு கரியை போட்டு குளித்தனமான ட்ரெயின் ஓடுறது தண்டவாளத்தில், அது மாதிரி நமக்கு ஏதோ ஒரு சக்தி வருது அவ்வளோதான். எல்லாம் பஞ்சபூதம் சேர்ந்தால் உடம்பு, உடம்புக்கு ஒரு சக்தி அவ்வளோதான். ஆச்சுப்பா பூத் உடம்பு போச்சுன்னா மொத்தம் போச்சு, இதில் என்ன இருக்குது? உயிராகுது, அதுக்கு மேலே என்னமோ புண்ணியமா பாவமா யமனா தண்டனையா இதெல்லாம் போ பெருமாளாம், அதுக்கு மேலே சொர்க்கமா மோட்சமா எல்லாம் தப்பு அப்படின்னு. இதுதான் இப்போ இது உலகத்தில் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரும் தெய்வத்தை பற்றி ஒன்றும் கவலைப்படுறதில்லை, நாம் என்ன இருந்தால் போகிறோம், மற்றவாள்லாம் இப்படி வேணால் போய்கிட்டோம், புண்ணியமாவது பாவமாவது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இந்த இப்போ என்ன பரபிரமத்தினுடைய கதை என்னாச்சு? முதல்ல அது கபர்தீமத கர்தமம் அப்படின்னு, முதல்ல கபர்தீமத முதல்ல அங்கே போ சிவன் தான் பரதத்துவம்னா அதுலேருந்து தாண்டி வந்து பரதத்துவமே கிடையாதுன்னா அடுத்தவன் ஒருத்தவன் சொன்னால் துருகிணதந்திர யந்திரோதரம் இது சார்வாக மதத்தில் வந்து விழுந்துன்னா போகிறோம், ஆத்மாவே கிடையாது சுவாமி, இதுக்கப்புறம் என்ன பரமாத்மா வேண்டி இருக்குன்னா இப்படியாக்கும் வந்து விழுந்தது. இதுலேருந்து எல்லாத்தையும் தப்பிச்சு வந்ததுன்னா அப்பாடா ஒரு வழியா, இது இல்லை இப்பா இவாளெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இனிமேல் ஏதாவது ஒரு தெய்வ விசுவாசம் இருக்குமோ அப்படின்னா, ஆமாம் தெய்வம்னு ஒரு விசுவாசம் உண்டுன்னு சொல்லி கொடுத்த சங்கராச்சாரியர் என்ன பண்ணார்னார், அவர் என்ன பண்ண ஒரு பெரிய பிரமாதமாக ஒரு பெரிய மாயையை உண்டாக்கி வச்சுட்டார். குதிருஷ்டி குஹனாமுகே நிப தத பரபிரம்மணா குதிருஷ்டி குஹனாமுகே, அவர் என்ன ஒரு பெரிய மாயை உண்டாக்கினார்னா இந்த உலகமெல்லாம் ஒரே மாயை தான், பிரம்மத்துக்கு கல்யாண குணங்களே ஒன்றும் கிடையாது. பிரம்மம் என்னது வெறும் சச்சிதானந்தம்னா அது ஸ்வசம்வேத்தியம், அது ஸ்வசம்வேத்தியம்னா அது ஆத்மஸ்வரூபத்துக்கு நேர பிரத்யக்ஷமாக தெரிஞ்சுக்கலாமே ஒழி அதெல்லாம் ஒன்றும் வேதத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அதெல்லாம் ஒன்று என்ன ஒன்றாலையும் அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. எப்படின்னு சொல்லி கடைசியில் மொத்தம் மாயை தான் இந்த உலகம் அப்படின்னு. இந்த நாம் என்ன சொன்னோம், இந்த பெருமாள் தான் இந்த உலகம்னு, அது மாயை தான் இந்த உலகம்னு அப்படின்னு கடைசியில் பார்த்தா பெருமாள் கதை என்ன ஆச்சுன்னு, அவர் இந்த மாயை என்கிற பிசாசு இருக்க, பெண் பிசாசு, அந்த பெண் பிசாசுக்குள்ளே பெருமாள் வந்து மாட்டின்னு விட்டாரோ, அந்த குகனாமுகே நிபதத பரபிரம்மணா, இப்படி இந்த பெண் பிசாசினுடையதான வாய்க்குள்ளே போக இருந்த பெருமாளை, மாயை என்கிறதான பெண் பிசாசுக்குள்ளே வாய்க்குள்ளே போக இருந்த பெருமாளை எப்படியோ பாஷிகாரர் பிடிச்சி இழுத்து காப்பா, கரக்கிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ ஹம் முனிஹி, இப்படி சேத்துலேருந்து காப்பாத்தினார், வலையிலேருந்து காப்பாத்தினார். அது திருவிண தந்திர யந்திரோதரம் அந்த மாதிரி ஒரு யந்திரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு இருந்தது, அதை பிடிச்சி காப்பாத்தினார். கடைசியில் சங்கராச்சாரர் விரிச்சதான குகனாமுன்னு பேய் இருக்க, மாயை என்கிற பேய் பெண் இருக்க, அந்த பெண் பேயினுடைய வாயில உழ இருந்தத பாஷ்யக்காரர் தான் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டு வந்துறாரு அப்படின்னு. இது எதனால சொல்றாருன்னா, இந்த மாதிரி சித்தாந்தங்கள்லாம் எப்படி ஒன்னொன்னும் எவ்வளவு உளறி கொட்டுறதுங்கிறத தெளிவுபடுத்தி கொடுத்து நமக்கு பரதத்துவத்தையும் சத்தியத்தையும் காட்டி கொடுத்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி தான் பெருமாளையே காப்பாத்திருக்கிறதுனாலே நமக்கு பெருமாளை காட்டிலும் பாஷ்யக்காரர் தான் நமக்கு உயர்ந்த தெய்வமாய், நம்முடைய அபீஷ்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவராய், பாஷ்யக்காரரிடத்திலே, ராமானுஜரிடத்திலே, நம் உடையவரிடத்திலே, எம்பெருமானாரிடத்திலே, எதிராஜரிடத்திலே நாம் செய்யக்கூடியதான ஒரு பேரன்பு இருக்கே, கைங்கரியம் இருக்கே, பக்தி இருக்கே, அவருடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாம் வாசிக்கக்கூடியதான ஒரு கொடுப்பன் இருக்கே, இந்த கொடுப்பனையானது நமக்கு செய்து கொடுக்கக்கூடியதான ஒரு கொடுப்பன் இருக்கே, அந்த கொடுப்பனைகள் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இருக்கே, அந்த நன்மைகளுக்கு ஈடு பெருமாளால் தர முடியாது என்று அவ்வளவு ஈடுபட்டு எதிராளி சத்தத்திலே ரொம்ப 70 ஸ்லோகங்களும் ரொம்ப ஆச்சரியம். அது அடுத்த வாரம் கூட சொல்லலாம் போல இருக்கு, அப்படி காலம் கடந்து போகுது. இவ்வளவு எதிராஜி சக்திகளை ஈடுபட்டு ஸ்ரீ பாஷ்யக்காரர் விஷயத்தில் ஈடுபட்டு சுவாமி தேசிகன் சாதிச்சது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கடைசியெல்லாம் முடிக்கிறார் பாருங்க, கர்ஜிச்சுன்னு முடிக்கிறார். எதிராஜி சக்தியினாலே தான் பாஷ்யக்காரர் அனுபவிச்ச ஆனந்தத்தில் எப்படி கர்ஜிச்சுன்னு முடிக்கிறான, கவிதார்க்கிக சிம்ஹா நாதகான இந்த எதிராஜி சக்தி என்னன்னு நினைக்கிறேன், இது ஒரு கவி சிம்மமும் தார்க்கிக சிம்மமாக இருக்கக்கூடிய தேசா வேதாந்த தேசன் கர்ஜிச்சு குரல் கொடுத்தது இந்த எதிராஜி சக்தி என்பதாக சொல்லி முடிக்கிறார். மீதியெல்லாம் அடுத்த வாரம், ரொம்ப நழியாயிடுச்சு இந்த வாரம். கவிதார் கிதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஜாய வேதாந்த குருவே நமஃ.
அடியன் தாசன், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாளைக்கு ஒரு இதுவா என்னன்னா, நாளைக்கு லீவிங்க, அதனால இன்னும் என்ஜாயபிளா இருந்தது. அடியன் லீட்டா லேட் ஆன கூட
அப்படியே, நாளைக்கு
இண்டிபெண்டன்ஸ் டே, நாளைக்கு லீவ் எடுக்கலாம்.
ஓஹோ, அங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேவா? சரி, அங்க ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே. சரி, ரைட். அதான் கொஞ்சம் நாய் ஆயிடுதுன்னு பார்த்தேன், முடிக்க முடியாம கொஞ்சம்
இழுத்துட்டேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நாய் ஆயிடுது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா
இருக்கு. நீங்க வந்து நீங்க என்ன வியாழக்கிழமை அன்னைக்கு எப்படி என்ன டைம்னு எனக்கு அப்புறம்
நான் कांटेक्ट பண்ணி சொல்றேன் அடியன். நான் திரும்பி கால் பண்ணி சொல்றேன் அடியன்.
சரி, ஓகே
அடியன்.